எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தாவியானவரே, நீர் இந்த இடத்தில் நிற்கிறபடினாலே நான் தைரியமாய் காலோங்கி நிற்கிறேன். நீர் இந்த இடத்துல நீ கிரீஷ் நாங்கள் அழைத்திருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு நாவியான விடை கொடும்படியா நினைச்சு பிதாவனுடைய திருவுள்ள சுத்தத்தை ஆண்டவருடைய இருதயங்களிலே நாவியானவர் எழுதும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஜீவி அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உம்மாலே மாற்றப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவராய் பேர் பேராய் என் ஆவியானவர் என்று பேசும்படியாய் சதும்படியாய் ஆண்டவரே, இவர்களை நீர் தாமே ஆண்டவர் அன்றைக்கு தூக்கி நிறுத்தும்படியாய் ஆண்டவர் இந்த சொந்தவரை திரும்பவுமாய் இன்னொரு விசை பலப்படுத்தப்படும்படியாய் ஆண்டவர் இந்த சபைக்கு எதிராக எழும்பியிருக்கிறத அந்த பிசாசும் வல்லமையில் பாய்க்கப்படும்படியாய் நீர் எழும்பி கிரி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். நீர் தாம் என் அடுத்து பயன்படுத்தும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீர் தாமே ஆட்கொள்ளும். நீர் கிரி செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கவும் நல்ல பிதாவே. எல்லோருமாய் ஆமென். ஹல்லேலூயா. திருமணங்களே, இந்த வழியிலும் கூட இலங்கையில் இருக்கிறதான டெலிவிஷன் ஹாவஸ்டர் சபையின் சார்பிலும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதான நேஷனல் லைட் தமிழ் சபையின் சார்பிலும், என்னுடைய குடும்பத்தார் சார்பிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். குறிப்பாய் இங்கிருக்கிறதான பாஸ்டர் செபஸ்டியன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு மனைவி சகோதரி அவர்களுக்கும், அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர்களுக்கும், சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய கனம் மரியாதையை நான் உங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நான்கு நாட்கள் உங்கள் மத்தியில் ஊழியம் செய்ய என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த சாக்கியத்துக்காக என் கர்த்தரை நான் துதிக்கிறேன். பல வருடங்களும் எனக்கு பாஸ்டர் சுவித்தன் அவர்களை தெரியும், ஆனால் நாங்கள் அதிகம் பேசினதில்லை. ஆனால் அவர்கள் இலங்கையில் நாட்கள் அவர்கள் குடும்பமாய் எங்களுடைய கிராமத்தில் இருக்கிறதான எங்களுடைய சபைக்கு அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்தார்கள். எங்களுடைய சபை, எங்களுடைய ஒரு கிளை சபை இந்துக்களாலே அடித்து நொறுக்கப்பட்டு அந்த இடத்தில் இருந்ததான 38 குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் அந்த கிராமத்தை விட்டு திருத்தி அடிக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலே நீங்கள் அந்த நேரத்தில் எங்களை தான் இந்த சபையில் இருந்து எங்களுக்கு காணிக்கை எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கந்தடத்தில் ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. தேவனன்றைக்கு அந்த இடத்தில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நல்ல சபையை, ஆரோக்கியமான ஒரு சபையை கத்திரந்திரத்தில் வைத்திருக்கிறார். அதற்காய் தனித்தனியாய் பேர் பேராய் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணமில்லை, இந்த வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு உண்டதாய் வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய வேதத்திலே உங்களுடைய கண்கள் இருக்க வேண்டும். மற்ற நேரத்தில் நீங்கள் எல்லாரும் என்னை கவனிக்க வேண்டும். யாராவது நேரம் பார்க்கறது அப்படி இப்படி பார்க்கறதா இருந்தால் இப்பொழுதே உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் இப்பொழுதே நீங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறது உங்களுக்கு நல்லது. தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு பெற்றுக்கொண்ட வசனத்தை நீங்கள் அசதியாய் கேட்கிறதை நாம் விரும்பவில்லை. இதுக்கு ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. என்னடா வந்ததும் வராதனமா இப்படி இப்ப சொல்றான்னு என்று யோசிக்கிறீங்களா? உண்மையை தான் சொல்லுகிறேன். திருமணவில்லை கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணம் வந்தமா போனமா இவ்வளத்தில் ஒரு ஆராதனை, ஏதோ வளமையை போல ஒரு ஆராதனை, இப்படி அல்ல. இன்றைக்கு தேவாவியானவர் உங்களோடு பேச வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய திருத்தங்கள் உன்னுடைய வாழ்விலே வர வேண்டும். தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வர வேண்டும். அவருடைய ஆறுதலும் பேறுதலும் உங்கள் மேல் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டுவோம். எல்லாரும் 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 ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடுத்து கரங்களை தட்டுவோம். ஒப்பு கொடுத்த கரங்களை தன்னுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் நீங்க யோசிக்கலாம், நான் ஏதோ பெரிய நிறைய வசனங்களை எடுத்து உங்களோட நான் பேசுவேன் என்று. திருமணங்கள் நான் கிராமங்களில் கத்தருக்கான், 21 வருடம் அலைந்தவன், 1.5 வருடம் தான் நான் ஆஸ்திரேலியாவுக்கு கத்தரனை கொண்டு போயிருக்கிறான். இன்றைக்கு என்னுடைய இருதயத்தில் தேசத்தை குறித்த பாரம் தான். நம்முடைய இலங்கை தேசம் கிராமங்கள் அனைத்திலும் 80% நம்முடைய இலங்கை தேசம் கிராமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து கிராமங்களிலும் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல எலமபைகள் ஸ்தாபிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய என்னுடைய இருதயத்தின் பாரம். திருமணத்தினுடைய பிள்ளைகள் பெரிய சந்தோஷம், நீங்க தேசத்துக்காக ஜபிக்கிறது. சில சபைகளுக்கு நாம் போயிருக்கும் பொழுது தேசத்துக்காக ஜபிக்கிறது இல்லை, ஆனா நீங்க தேசத்துக்காக ஜபிக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எடுத்து நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருமணத்தினுடைய பிள்ளைகளே, எவ்வளவிலும் கூட நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டு, தொடர்ந்து தேசத்துக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். தேசத்துக்காய் ஜபிங்கள். வரப்போறதான நாட்கள்ல அநேக காரியங்களை நான் உங்களோட கூட பேச இருக்கிறேன். ஆனா என்னுடைய பிரசங்கங்கள் மிகவும் சர்வசாதாரணமாய் இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் உங்களை தொடுவார். ஏனென்றால் ஐரோப்பாவில் இருக்கிற சபைகள், பெரிய பெரிய தேவதாசர்கள் இங்கு வருகிறார்கள் போகிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு, அதாவது நீங்க அதிகமா சாப்பிடுறது பிரியாணி பிரயாணம், சாதாரணமான நம்ம சுண்டல் இலக்கறி இப்படி எல்லாம் நீங்க சாப்பிடுறதுக்கு மிச்சம் குறைவு. ஏனென்றா வாரவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், அவரிடத்தில் இருந்து நீங்க நல்ல ஆகாரங்களை சாப்பிடுங்க. நான் நம்புறேன் இன்றைக்கு கொஞ்சம் கீரைக்கறி இலக்கறி மாதிரி இந்த 4 நாட்களும் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு உங்களோட சில காரியங்களை பேசுவார். ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, நிச்சயமாய் இந்த சபை இவ்வளவு நாளும் காணப்பட்ட விதமாய் இனிமேல் அது காணப்படாது. இந்த சபையை குறித்து சொல்லப்பட்ட விதமாய் இனிமேல் சொல்லப்படாது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு அத்தியாயம் புரட்டி போடப்படுகிறது போல இந்த 4 நாட்களும் கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள், சபை மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை புரட்டி போடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கடமை ஆவியானவர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. திருமணங்களை வசனங்களை வார்த்தைகளை கவனிங்கள். ஒரு கதை சொல்லுகிறேன். அடிக்கடி நடந்த சம்பவங்கள், என்னுடைய ஊழியத்தில் நடந்த காரியங்கள், அனுபவங்களை கொண்டு இந்த காரியங்களை நான் பேசுவேன். முதலாவது ஒரு கதை. சில பேரை குறிப்பாய் சில கேள்விகளை கேட்க வேண்டி வரும், நான் கேட்கிறவர்கள் மாத்திரம் பதில் சொல்ல வேண்டியும் வரும். ஆகவே மிகவும் கவனமாயிருங்கள், மிகவும் கவனமாய் இருங்கள். என்ன பக்கத்தை பார்த்துக்கலங்க, ஆயத்தமா பக்கத்தில் என்ன பாக்கறீங்க, நான் கொஞ்சம் வித்தியாசம் போல இருக்கு, பார்த்து கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. திருமணத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பாட்டியம்மா, அவர்கள் இந்த கிராமத்தில் தான் அவர்கள் பயிர் செய்த அந்த மரக்கறி எல்லாம் வச்சையும் தூக்க முடியாத அதிக பாரத்தோடு கூட அதை வந்து அவர்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டிலே வந்து அந்த பட்டணத்திலே அந்த மார்க்கெட்லே அவர்கள் அதை விற்பார்களாம். அதை வித்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்களாம், அந்த பட்டணத்தில் அந்த மார்க்கெட்ல இருந்த அநேக காரியங்களை வாங்கி கொண்டு அந்த அம்மா வீடு திரும்புகிற வழியில பஸ் நிலையத்துக்கு அவர்கள் வந்தார்கள். தலையிலே அந்த பெட்டி முழுவதும் நிறைய பொருட்கள், மிகவும் பாரமாய் இருந்தது. பஸ் வண்டிக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை நெருங்கும் பொழுது பார்த்தால் திரள் கூட்டம் அந்த பஸ் வண்டியிலே ஏறிக்கொண்டிருந்தது. இந்த 2 ஃபுட்போர்ட் வழியாக, 2 வாசல் வழியாகவும் ஜனங்கள் ஏறிக்கொண்டிருந்தார்கள். நம்ம எப்படியாவது இந்த வண்டியில ஏறி ஒரு இடத்துல உட்கார்ந்து விட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டாலும் அந்த இடத்துல இந்த ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடினாலே அந்த இடத்துல ஏற முடியவில்லை. நம்ம என்ன செய்தார்கள், அந்த பஸ்ஸை ஒரு சுத்தி சுத்தி பார்த்தார்கள், ஒரு ஆசனமும் கிடைக்க. இன்னும் ஒரு தரவை பின்பக்கத்தாலே வந்து சுத்தி பார்த்தார்கள், ஒரு ஆசனம் கிடைக்கவில்லை. எப்படியாவது ஏற வேண்டும். அதை விட்டால் இன்னும் ஒரு பஸ் ஸ்டாண்ட் அந்த அவரது கிராமத்துக்கு போவதற்கு கிடைக்காது. நினைச்சிருந்தார்கள் இன்னும் ஒரு முயற்சி. அந்த பாரத்தோடு கூட சுற்றி பார்க்கும்போது ஒரு ஆசனம் அந்த இடத்துல இருந்தது. உடனே இவருக்கு பெரிய சந்தோஷம். பெட்டி இறக்கி வைத்து ஏறி உட்கார்ந்து விட்டார்கள். களைத்து போய்விட்டார்கள். ஆனாலும் ராசனம் கிடைத்ததே என்று கொஞ்சம் நிம்மதி. சற்று நேரத்துக்கு பிற்பாடுதான் அந்த வண்டியை செலுத்துகிறதான டிரைவரும் கண்டக்டரும் வந்தார்கள். வந்து பார்த்தார்கள் டிரைவர் சீட்ல இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறார்கள். டிரைவருக்கு பெரிய ஆச்சரியம். உடனே கேட்டான் பாட்டியம்மா என்ன எந்த ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், கொஞ்சம் கீழே இறங்க அப்படின்னு. அந்த பாட்டியம்மாவுக்கு வந்ததே கோபம். அந்த மாதிரி திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த டிரைவர் சொல்லி பார்த்தான் ஐயோ பாட்டியம்மா உனக்கு இதுல நான் உட்கார்ந்தா தான் இந்த வண்டியை நகரும், நான் இதுல இருக்கணும், இது எனக்கு இருக்கிறது. ஆனா அந்த அம்மா சொன்னாங்களாம் ஏய் உன் அப்பா விட்டு சொத்தாது, எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இதுல வந்து உட்கார்ந்துருக்கேன் தெரியுமா. அப்ப டிரைவர் சொன்னான் ஐயோ பாட்டி தயவுசெய்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு, இது என்னுடைய ஆசனம், இதுல நான் தான் உட்கார வேண்டும், தயவுசெய்து நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கீழே இறங்கு. இந்த பாட்டியம்மா சொன்னாமா நீ என்னதான் சொன்னாலும் சரி, இதனுடைய அப்பா சொத்தும் இல்ல, இது அரசாங்கத்தின் சொத்து, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பிரயாசப்பட்டு இதுல வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இறங்கவே மாட்டேன் அப்படின்னு நடம்பிடிக்க. கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கடைசியா ரெண்டு பேரும் ஒரு தீர்மானத்துக்கு வந்து அந்த பாட்டியம்மாவை அப்படியே ஒரு தூக்கு தூக்கி அப்படியே வெளியில கீழே இறக்கி விட்டார்கள். வண்டியில உட்கார்ந்து வண்டி போனது. திருமணவர்களே இது இந்த கதையை கொஞ்சம் சிந்திங்க. ஏன் இந்த பாட்டியம்மா அப்படியான ஒரு தவறை செய்தார்கள்? நம்மளுக்கு அந்த அறிவில்லை. எந்த ஆசனத்தில் நாம் உட்கார வேண்டும், எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்றதை குறித்த அறிவு கிடையாது. நம்மளுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனை எல்லாம் நான் உட்கார்ந்து நாம் பயணம் போக வேண்டும். திருமணங்கள் அந்த அறிவு இல்லாதபடினாலே, அதை கிருதனை இல்லாதபடினாலே அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள். ஆனால் உட்கார்ப்படுது யாருமே தடுக்கவில்லை. ஆனால் சற்று நேரத்துக்கு பிற்பாடுதான் தான் இருக்கிற இடம் பிழை என்பதை சுட்டிக்காட்டவும் அதை குறித்து உணர்த்தவும் அந்த ஸ்தானத்தில் இருந்து பலவந்தமாய் கீழே இறக்கும் சூழ்நிலை உண்டாயிச்சு. ஆனால் அதுவரைக்கும் அந்த பாட்டியம்மாவுக்கு எந்த தடங்கும் தடங்களும் இல்லை. ஆனால் தவறான ஒரு ஸ்தானம், தவறான ஒரு இடத்துல உட்கார்ந்தபடினாலே அப்படியான ஒரு சோக சம்பவம் நடந்தது. திருமணத்தினுடைய பிள்ளைங்களே இதே இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன்டா. இந்த சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் எந்த இடத்தில் இருக்க வேண்டும், எந்த ஸ்தானத்திலே நீங்கள் இருக்க வேண்டும், தேவன் இந்த சபையிலே நீ என்னவா இருக்க வேண்டும், எவ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப்போகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணங்களை இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல இந்த சபைகளை பார்க்கும் பொழுது என்னிடத்தில் ஒரு ஊழியக்காரன் கேட்டார், பாஸ்டர் எப்படி ஊழியங்கள், எப்படி சபைகள் இருக்கிறது? நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இந்த சபைகளை நினைத்து நான் நடுங்கி பயந்து போயிருக்கிறேன். இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஐரோப்பாவிலே இருக்கிற இந்த சபைகளை பார்க்கும் பொழுது எனக்கு பயம் உண்டாகிறது, நடுக்கம் உண்டாகிறது. திருமணத்தினுடைய பிள்ளைகளே என்ன இருக்கிறவர்கள் என்ன நடக்கிறது, தங்களுடைய ஸ்தானம் என்னென்று தெரியாமல், தாங்கள் எப்படி இந்த சபையில் இருக்க வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தெரியாமல் இன்றைக்கு இந்த சபை இன்றைக்கு குழம்பிக் கொண்டிருக்கிறது. பிசாசானவன் தன்னிஷ்டம் போல இன்றைக்கு சபையை கலக்கிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். வீட்டுக்கூட்ட தலைவர்களுக்குள்ளே போட்டி, நீயா நானா, மூப்பர்களுக்குள்ளே போட்டி, போதவருடைய இடத்தை எடுப்பதற்கு ஒரு போட்டி. திருமணவர்களே சபை 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 ஐரோப்பாவில் நான் சொல்லுவேன், நான் தைரியமா தேவனுடைய பலிபடத்தில் நின்று வானத்துக்கும் கீழும் பூமிக்கு மேலாய் நின்று நான் சொல்லுவேன். திருமணவர்களே நம்முடைய ஆண்டவர் சபையை குறித்து கண்ணீர் வடிக்கிறார். திருமணத்தினுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த சபையிலே இருக்கிறதானே ஒவ்வொரு எந்த இடத்திலே இருக்க வேண்டும், எப்படியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் இருதயத்திலே அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை குறித்து இன்றைக்கு நான் உன்னோடு கூட பேச போகிறேன். அதாவது கர்த்தர் இந்த சபையில இருக்கிற நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும், உங்களுடைய ஸ்தானம் என்ன என்பதை குறித்து தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 யாராவது ஒரு உரத்து சுத்தமாய் வாசிக்கலாம்.
ஜெயம்
கொள்ளுகிறவன் எவனோ
அவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன்,
அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே நான் தூணாக்குவேன்,
அதில் இருந்து அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை,
அதில் இருந்து அவன் ஒரு காலம் நீங்குகிறதில்லை. போதும் போதும் பிரியமானவர்களே, இந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:12 முதல் பகுதி இப்படி சொல்லுகிறது. அதாவது கர்த்தர் நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், இந்த ஆலயத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஆலயத்தில் தூண்களாய் இருக்க வேண்டும், தூண்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன, தேவன் இந்த சபையில் இருக்கிற விசுவாசியாய் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷனையும் பார்த்து தேவன் என்னத்தை சொல்லுகிறார், இந்த எந்த சபையில நீ இருக்கிறாயோ அந்த சபையிலே நீ இருக்கிற சபையிலே நீ ஆராதிக்கிற சபையிலே நீ தூண்களாய் இருக்க வேண்டும். துரும்பாய் அல்ல, காற்றில பறக்கடிக்கப்படுகிற துரும். இங்கிருந்து காற்று வீசும் பொழுது அங்கு போய் ஒட்டி கொள்கிறதும், அங்கிருந்து காற்று வீசும் பொழுது இங்கே ஒட்டி கொள்கிறதும், காற்று வீசுகிற பக்கம் எல்லாம் அலைச்சல் அடிபடுகிற துரும்பை போல அல்ல. அதாவது கர்த்தர் எதை விரும்புகிறார், தேவன் எந்த தோட்டத்தில் உன்னை நாட்டியிருக்கிறாரோ, தேவன் எந்த சபையில் உன்னை வைத்திருக்கிறாரோ அந்த சபையிலே நீங்கள் பிடிங்க பார்க்கலாம் என்னவா இருக்க வேண்டும் சொல்லுங்க, சொல்லுங்க இன்னும் வல்லமை சொல்லுங்க, தூண்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திருமணம் துரும்பாய் அல்ல, துரும்பாய் அல்ல. ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்கிறது, இந்த கடைசி காலங்களில் சபைகள் என்ன நடக்கிறது, பிரியமானவர்களே, ஜனங்கள் அலசல் அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தூண்கள் இல்லை. புளியக்காரன் தேவனுடைய வசனத்தை சொல்லவும் கடிந்து கொள்ளவும் கண்டிக்கவும் சிச்சிக்கவும் வழிகளை திருத்தி காண்பிக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த நாடு பார்ப்பதற்கும் தேசங்களை பார்ப்பதற்கும் கர்த்தரை கொண்டு வரவில்லை, அல்லது ஏதோ உங்களிடத்தில் வந்து கையேந்தி நாலு காணிக்கை வாங்குவதற்கு கர்த்தர் கொண்டு வரவில்லை. தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவரிடத்தை கேட்டேன், ஆண்டவரே இந்த நாட்கள்ல சபைக்கு சொல்லுகிற செய்தி, ஆண்டவர் எனக்கு தெளிவாக என்னோடு பேசி இருக்கிறார். ஆண்டவரிடத்தை கேட்டு, ஆண்டவர் இந்த பிரயாணத்தில் என்னை கொண்டு நீ என்ன பண்ண போகிறீர், அப்பொழுது தேவன் எனக்கு தெளிவாக ஒரு காரியம் சொன்னார், பிதான் நடந்த நாட்டெல்லாம் வேறோடு பிடுங்க பண்ணும், இந்த சபைகளிலும் குடும்பங்களிலும் வாலிபர்கள் மத்தியிலும் பிசாசினாலே நடப்பட்டு வேறுண்டி இருக்கிற காரியங்களை வேரோடு அறுக்கும்படிக்கு நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புல்பிட் ஆசை கிடையாது, இந்த பலிபுடனை கிடைத்தாலும் ஒன்றுதான், கிடைக்காவிட்டாலும் ஒன்றுதான். ஆனா தேவன் சொல்ல சொன்னதை தெளிவாய் உங்களுக்கு சொல்ல போகிறேன், தெளிவாய்க்கள். சிலவர்களே இந்த வசனம் கடந்து வரும் பொழுது நிகழ்ச்சிக்கலாம், ஓ இது எனக்குத்தான் இது அடிபடுகிறது, தெளிவாய் சொல்லுகிறேன், அது உனக்குத்தான், தேவன் உன்னோடு தான் பேசுகிறார். சில வசனங்களுடைய நெற்றியில் ஆணி அடிக்கிறது போல இருக்கும், தெளிவாய் சொல்லுகிறேன், தேவன் உனக்கு அப்படி அடிக்கிறார். பிரியமானவர்களே, தெளிவாய் இதை நான் உனக்கு சொல்லட்டும், தெளிவாய் இதை சொல்லட்டும். பிரியமானவர்களே, இந்த சபைக்கு பாச சபஸ்தியன் சொந்தக்காரன் அல்ல, பிரியமானவர்களே இந்த சபைக்கு பாச சபஸ்தியன் சொந்தக்காரன் அல்ல, பிரியமானவர்களே சபைக்கு சொந்தக்காரன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் ஒருவர் இந்த சபைக்கு ரத்தம் சிந்திருக்கிறார். என் ஆண்டவருடைய சபை, என் கர்த்தருடைய சபை, எனக்காய் துடி துடித்து சிலுவையில் மரித்தேன் இயேசுவினுடைய சபை. ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்கிறது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்கள் தயவுசெய்து நீ கவனித்துக்கோள், கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தனோடு பேசுகிறார். யோசிக்கலாம், இவன் என்ன இப்படி அதிர்ந்து பேசுகிறது, இவன் என்ன இப்படி பேசுகிறது, இல்லம்மா இல்லையா அப்படி இல்ல, என் ஆண்டவருடைய கதறல் என்னுடைய இருதயத்தின் துடிக்கும் சத்தம் இது, உன்னோடு பேசுகிறான். இந்த கடைசி காலத்தில் இந்த சபைகளை பார்த்து என் ஆண்டவர் பரிதவிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நாட்களே கொஞ்சம் கவனி, கர்த்தருடைய அந்த சத்தத்தை கொஞ்சம் வாங்கு, உள்வாங்கு, தேவ சத்தத்தை உள்வாங்கு. நீ இந்த சமையல தூணா இருக்கவே தேவன் விரும்புகிறான். நீ திரும்ப இல்ல, திரும்ப இல்ல ஐயா, நம்பி நீ திரும்ப அலசல் அடிப்படுவதற்கு தேவன் உன் இந்த சபையில வைக்கவில்லை. இந்த சபையில இப்பொழுது நீ இடைவிடாத ஆராதிக்கிற இதே சபையில நீ தூணா இருக்க வேண்டும். இந்த கட்டிடத்தை பார், எத்தனை தூண்கள் பெருமான, இந்த தூண்கள் அதுல இத்திரமா இருக்கிறபடி இந்த கட்டணம் கம்பீரமாய் நிற்கிறது. எத்தனை நன்மைகள் இதன் கீழ் நடக்கிறது. பெருமானவர்களே, சபையில அப்படிப்பட்ட விசுவாசிகளை தான் தேவன் இந்த இடத்துல வைக்க விரும்புகிறார். பெருமானவர்களே, ஒவ்வொருவரையும் 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 தேவன் இந்த சபையில் இந்த நாட்களில் தூணாக்கப் போகிறார். ஹல்லேலூயா. காற்றிலே பறக்கடிக்கப்படுகிற பதரை போல அல்ல, அந்த தூசை போல அல்ல, தூண்களை கத்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பெருமானவர்களே, நீங்க பழைய ஏற்பாட்டில வாசித்து பார்க்க முடியும், நம்முடைய நான்கு ராஜாக்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லி இருக்கிறதை நாம் அறிய முடியும். அந்த நான்கு ராஜாக்களை நான் சொல்லுகிறேன், அவரை செய்த காரியத்தையும் சொல்லுகிறேன். தாவீது ராஜா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் என்ன செய்தார், அவருடைய நாட்கள்ல தேவனுடைய ஆலயத்துக்காய் எல்லா பொருட்களையும் சமதரித்து பெற்றுக் கொண்டான்னு பார்க்கிறோம். ஆனா அவருடைய ஆயுஷம் முடியும் வரைக்கும் எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிர்பந்தமான சூழ்நிலைகள், கத்தர் அவனோடு கூட திருமணவர்களே. சாலமன் ராஜா வைப்பான், அவருடைய வாழ்க்கையில அவன் எவ்வளவோ காரியங்களை செய்தான், எத்தனையோ விதமான விழுதல் எழும்புதற்கு நல்லது கெட்டது எவ்வளவோ காரியம், அவனுடைய ஆயுஷ நாக்கு வரைக்கும் கத்தர் அவனோடு கூட இருந்தார். காரணம் என்ன? அவன் ஆலயத்தை கட்டினவன். யோசுவா ராஜா, ஜோசியா ராஜா என்ற ராஜா இருந்தான், அவனுடன் கத்தர் கடைசி வரை கூட இருந்தார். அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன், அவனுடைய ஆயுஷ நாட்கள் முடியும் வரைக்கும் தேவன் கூட இருந்தார். காரணம் தெரியுமா? அவன் ஆலயத்தை பழுது பார்த்து திரும்பவும் கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல எசேக்கியா ராஜா, நாலாவது ராஜா, தேவனாலே நச்சாட்சி பெற்ற ராஜாக்கள் நாலாவது, அவனும் ஆலயத்தை பழுது பார்த்து கட்டி பண்டிகைகளை எல்லாம் ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதேன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் யாரெல்லாம் தேவனுடைய சபையை குறித்து ஆலயத்தை குறித்து கவனமோ அவர்களை கத்தர் இன்றைக்குமே கைவிட்டதில்லை. பெருமான தேவனுடைய பிள்ளைய, நீ யாராயும் இருக்கலாம், நீ படித்தவனா இருக்கலாம், பட்டம் பெற்றவனா இருக்கலாம், அல்லது நீ எந்த தராதரத்திலேயும் உள்ள ஒரு மனுஷனா இருக்கலாம், ஆனால் எங்கிருந்தாலும் தேவன் உனக்கு கொடுத்த சபையின் மேலே நீ கருசனையும் பாசமும் பார்மனி வைத்துக் கொள்வாய். நான் உன்னுடைய ஆயுஷ நாட்கள் முடியும் வரைக்கும் தேவன் உனக்காய் கிரி செய்வான். ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். பெருமான தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு நீ இருக்கிற இந்த சபைக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். பெருமானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில போராட்டம் வரும், உன்னுடைய வாழ்க்கையில புயல் வீசும், உன்னுடைய வாழ்க்கையில பெருவெள்ளம் வந்து மோதி அடிக்கும், ஆனாலும் நீ சபையில நோக்கமா இருக்கும் பொழுது இந்த சபையினுடைய ஆசீர்வாதங்களுக்கு, இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காய், இந்த சபையினுடைய இப்புறத்துக்காய் இவனை அர்ப்பணிக்கும் பொழுது என் தேவன் உனக்காய் எலும்பி கிரி செய்வான். இதோ நான் தொலைந்து போகிறேன், இனிமேல் என்னால முடியாது, இனிமேல் என்னால இந்த பிரச்சனையை தாங்க முடியாது என்று கடைசி நேரத்தில் என் ஆண்டவர் உனக்காய் வந்து கிரி செய்வான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு காரியத்தை நீ தீர்மானிக்க வேண்டும். தேவன் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறானோ, தேவன் எந்த சபையில் உன்னை வைத்திருக்கிறானோ, அந்த சபையில நீ தூணா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். பழைய ஏற்பாடு காலத்தில் சலமன் ராஜா ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அந்த ஆலயத்துக்கு முன்புதான் அவர் ரெண்டு தூண்களை நிறுத்தியிருந்தான். அந்த ரெண்டு தூண்களில் இருந்து வேகமாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போக போகிறேன். சின்ன சின்ன காரியங்கள், ஆனால் இன்றைக்கு சபைக்கு தேவையான காரியம் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த ஆலயத்துக்கு முன்புதான் நாம் பார்க்கிறோம், அதாவது சாலமன் ராஜா ரெண்டு தூண்களை ஆகிறான். அந்த ஆலயத்துக்கு முன்பதாய் அந்த ரெண்டு தூண்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் 1 ராஜாக்கள் 7:21, 1 ராஜாக்கள் 7:21.
அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான்.
பாருங்கள், சலமன் ராஜா ரெண்டு தூண்களை தேவாலயத்துக்கு முன்பதாய் நிறுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பட்டணத்திலே அந்த ஆலயம் இருந்துதான் அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் வந்து போகிறதான ஒரு வியாபார முக்கிய ஸ்தானமாய் ஒரு மையமாய் அது இருந்ததான். யாராவது ஆலயத்தை கேள்விப்பட்டு அந்த ஆலயத்துக்குள்ள போய் தேவனை தொழுது கொள்ள வருவார்களானால் அவர்கள் அந்த இடத்துல எங்கிருந்து பார்த்தாலும் அந்த தேவாலயத்தின் தூண்கள் அவர்களுக்கு தெரியுமா? அவர்கள் அந்த தூண்களை பார்த்துதான் அந்த ஆலயம் இருக்கும் அடித்து அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து நம்முடைய தேவனை அவர்கள் ஆராதித்தார்களாம். பிரியமானதேவனுடைய பிள்ளைகள், இந்த தூண்கள், இந்த ரெண்டு தூண்கள் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் அது சபையில் இருக்கிற போதற்கு அடையாளம். அந்த ரெண்டு தூண்கள் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் அவரோடு கூட வலது கை இடது கையா இருக்கிறதான உதவி ஊழியர்கள், மூப்பர்கள், சபையில் இருக்கிறதான எல்லா நிர்வாகத்தர்களுக்கு அது அடையாளம். அந்த ரெண்டு தூண்கள் எதற்கு அடையாளம் என்று சொன்னால் சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு விசுவாசிக்கும் அது அடையாளம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாராவது நம்முடைய சபைக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் முதலாவது போதகரை குறித்து பார்ப்பார்கள். சபையில் இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற உங்களை குறித்து தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள், பார்ப்பார்கள், விசாரிப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படியா இருக்கிறீர்களோ இந்த சபையை குறித்த சாட்சி வழியில எப்படி இருக்கிறதோ அதன்படிதான் நாலு ஜனம் இந்த சபைக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கிழக்கு மாநிலத்திலே டெலிவிஷன் காவல் சர்ச் என்று சொல்லி சொன்னால் உடனே கேட்பார்கள், பாஸ்டர் ரவீந்திர சர்ச் என்று கேட்பார்கள். அல்லது கிராமங்களுக்குள்ள ஊழியக்காரன் இருப்பாண்டால் அவர்கிட்ட போய் கேட்பார்கள், நீங்கள் டெலிவிஷன் காவல் சர்ச்சா, நீங்க எக்னிசியா என்று கேட்பார்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் தெரியும். பிரியமானவர்களே, நாங்கள் எந்த இடத்துலாவது ஒரு காரியத்தை செய்வோமானால் அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் எங்களோடு இருக்கிறது ஜனங்களுக்கு தெரியும். தேவனுடைய பிள்ளை, ஏன் நான் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? மற்றவர்கள் இதை பார்க்கிறார்கள், மற்ற ஜனங்கள் எங்களை பார்க்கிறார்கள். சபை நிர்வாகங்கள், சபை மக்கள், அவர்கள் நடை உடை பாவனை பேசுகிற காரியங்கள் சகலதையும் ஜனங்கள் பார்க்கிறார்கள். பிரியமானவர்கள், இந்த இடத்துல வந்து ஏனோ நான் வந்தமா போனமாண்டி ஏதோ ரெண்டு வார்த்தை கேட்கிறோம், ஆராதிக்கிறோம், போகிறோம் இல்ல. இன்றைக்கு சபைகள் ஏதோ ஒரு இடத்துல பொறுத்தது போல வளர முடியாமல் இறங்க முடியாமல் ஒரு இடத்துல இருக்கப்பட்டது போல இருக்கிறது. காரணம் என்ன? இந்த மனுஷனாவது இந்த சபைக்கு, ஏன் ஆண்டவரே சபைக்கு ஜனங்களை சேர்க்கிறோம், நம்முடைய கர்த்தர், ஏன் நம்முடைய தேவன் இந்த சபைக்குள்ள ஜனங்களை கொண்டு வர முடியவில்லை? பிரியமானவர்களே, நம்முடைய குவாலிட்டி, நம்முடைய தராதரம் இருந்தா இதுல தான் அன்றைக்கு மாற்றம் இருக்க வேண்டும். நம்ம ஆராதிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, வேதம் வாசிக்கிறதுல மாத்திரம் இல்ல, என்னுடைய தனிப்பட்ட ஜீவி, என்னுடைய சபையை குறித்த கரெக்டர், என்னுடைய சபையை குறித்ததான அந்த அந்த சபையினுடைய தன்மை, அதை வெளியிலிருந்து ஜனம் பார்க்கும். என்னுடைய ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். ஹல்லேலூயா. திருமணவர்கள், இந்த இடத்துல வந்து நீங்க கூப்பாடு போடுகிறதே அல்ல, இடத்துல வந்து நீங்கள் பெரிதாக ஆறு மாத்திரம் அல்ல. திருமணங்கள் இன்றைக்கு இந்த ஐரோப்பாவில் இருக்கிற சபைகள் எப்படி இருக்கிறேன் சொல்லுகிறேன். சிலவன் எங்களுக்கு கோபம் வரும், ஆனா நான் சொல்லுகிறது உண்மைதான். சபையில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? பெரிய பெரிய தலை, என்னடி சொல்லுங்க, பெரிய தலை, ஆனா உடம்பு எப்படி இருக்கிறது? இப்படி இருக்கிறது. திருமணங்களே, ஆவிக்குரிய ஜீவியம் உள்ளான ஜீ, இன்றைக்கு சபையில் இருக்கிறதான தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பார்ப்பீர்களானால் ஆவிக்குரிய கண்களோடு, திறக்கப்பட்ட கண்களோடு இன்றைக்கு இதை நீ பார்த்தால் தெரியும், பெரிய தலை. என் தெரியுமா, எல்லா பிரசங்களும் கேட்டு 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 ஒன்று உடம்புக்குள்ள போகல, எல்லாம் எங்க வந்து நின்றுது?
தலையில வந்த அப்படின்னா தலை வீங்கி போயிட்டு யாரோடையும் கதைக்க முடியவில்லை, யாரோடையும் பேச முடியவில்லை. எல்லாரும் வேலை வசனம் தெரிந்த பண்டிதர்கள், தலை அறிவு தலை வீங்கி விட்டது மனுஷன் இல்லை. அவர்கள் இப்படியா இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இந்த ஐரோப்பா சபை, இதுதான் சபை இன்றைக்கு. இதனால எழும்பி விசாசின் காரியங்களை ஜெயிக்க முடியாமல், உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள முடியாமல், கட்டுண்ட ஜனங்களை கட்டவிழ்க்க முடியாமல், இன்றைய சத்துவம் இல்லாமல் இன்றைய சபை காணப்படுகிறது. அஜீர்ணக்கணும், எந்த நேரமும் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்த என்னது புரியுதா? வாந்தி, உடம்புல அது பலனாகவில்லை, உள்ளான ஆவிக்குரிய ஜீவியத்தில் சத்துவம் இல்லை. உங்களுக்கு சொல்லுகிற அப்படிதான் சபை. திருமணம் தேவனுடைய பிள்ளை மகள் இதுக்குள்ளே வந்து நிரம்ப வேண்டும் என்று நீ விரும்பினால், மற்ற ஜனங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்று நீ விரும்பினால், மசல் கொண்டவர்களும் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களும் இந்த இடத்துல வர வேண்டும் என்று விரும்பினால், ஆவிக்குரிய தரம் தேவன் எதிர்பார்க்கிற இடத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தன்னுடைய பிள்ளையே, இந்த சபை இப்படி இருப்பதற்காக தேவன் இந்த சபையை இந்த இடத்துல நடத்தவில்லை. இது வளர்ந்து பெருக வேண்டும் என்னுடைய இருதயத்தின் கதறல். என் ஆண்டவருடைய தரிசனம் அதுதான், என் தேவனுடைய திட்டம் அதுதான். எல்லா ஜனங்களும் இழுத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்கிறது? உலகம் சபையை இழுக்கிறது, பாதாளமண்டைக்கு சபையை கொடுக்குகிறது. மாம்சத்தின் இச்சைகள் சபைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு மாம்சத்தின் இச்சைகள் இன்றைக்கு பெரிதா இந்த இடத்துல ஆட்டம் போடுகிறது. காரணம் என்ன? உள்வாங்கல் இல்லை, தலையோடு நிற்கிறது, தலை வீங்கி போயிருக்கிறது. எங்களுடைய ஊரில் குளத்தில் ஒரு வகை மீன் இருக்கிறது, உழுவ மீன். எத்தனை பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க? உழுவ மீன் சுண்டுவார்கள். அந்த உழுவ மீன் எப்படி தெரியுமா சாகும்? எப்படி தெரியுமா சாகும்? தலை பெருத்து தான் சாகும். எப்படி சாகும்? தலை பெருத்து தான் சாகும். அது வந்து அந்த ஆத்தங்கரையில் என்ன செய்யும்? அப்படி அந்த கல்லுக்கு மேல அப்படியே படுத்துரும். அது அங்கேயே பெருசா ஓடாது, சோம்பரி மீன். அது அப்படியே இருந்து அந்த கண்ணை அப்படி ரெண்டு பக்கம் பார்க்கும், மேல அந்த அதை லபக்கு லபக்கண்டு பிடிச்சி விழுங்கிட்டு அவடத்த அவடச்சு இருந்துரும். இதனால அந்த மீனுக்கு என்ன நடக்குமா? தலை பெருசாகி ஒரு நாள் செத்து மிதக்கும். இப்படித்தான் இந்த சபையில சில பேர் ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், சபையில நன்றா இருப்பார்கள், போகும் ஆக வேண்டும், பெரிய பிரபலியமா இருப்பார்கள், எல்லாருடைய வாயிலும் பேர் அடிபடும். ஆனா பிறகு அதே வாயில இன்னொரு விதமா அடிபடும், நாற்றம் எடுக்கும். பிரியமானதனுடைய பிள்ளையே, அந்த ரெண்டு தூண்கள் அது முன் நிற்கிறது, அது முழு சபையை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை சபைகளை பாஸ்டர்மார குறித்து காது கொண்டு கேட்க முடியாது, எத்தனை சபையில மூப்பர்களை குறித்து காது கொண்டு கேட்க முடியாது. திருமணங்கள் இன்றைக்கு இந்த ஐரோப்பாவிலே எத்தனையோ சபைகள் இருக்கிறது, தேவனுடைய முறைமையின் படி இன்றைக்கு இந்த சபைகள் ஸ்தாபிக்கப்படவில்லை. பேர் 10 பேர் திருமணத்தினுடைய பிள்ளைகளை கத்தர் இன்றைக்கு ஏனோ நிஜமன் தேசத்தில் உங்களிடத்துல தான் கத்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அதனால நான் ஆண்டவரை துதிக்கிறேன், கத்தர் இந்த சபை மேல் நோக்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையிலே இதான் நடாத நாட்டுகள் யாரிடத்தில் இருக்கிறதோ, நள்ளிரவிலே அந்த அந்த திருடன் வந்து விதைச்ச காரியங்கள் இந்த 4 நாட்களே ஆண்டவர் பிடுங்கி வேரோடு கூட ஆண்டவர் பிடுங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணவர்களே, அந்த சாலமன் ரெண்டு தூண்களை முன்னுக்கு நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். அது யார் கடையாளம்? முழு சபைக்கும் அடையாளம். யார் கடையாளம்? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து சொல்லு, யார் கடையாளம்? முழு சபைக்கும் அடையாளம். இப்பொழுது நான் குறிப்பாக நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அந்த ரெண்டு தூண்களை வைத்து சாலமன் எத்தனை தூண்களை கட்டினான் என்று வேதம் சொல்லுகிறது? ரெண்டு தூண்கள். சொல்லு, எத்தனை தூண்கள்? ரெண்டு தூண்கள். பிரியமானவர்களே, முதலாவது குறிப்பு ரெண்டு தூண்கள். நிறைந்த தூண்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறது? நிறைந்த தூண்கள் எதற்கு அடையாளம்? அது எதை குறித்து பேசுகிறது? ஒரு மனம், ஒரு ஆவி, ஒரு தரிசனம், ஏக சிந்தை. புரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து கவனியுங்கள். இப்பொழுது நான் பேசிருக்காரன் ஆகா இதுதான் நீ நினைப்ப, ஆனா அதுதான் இந்த சபையில இல்ல. இதுதானா, இதுதானா வழிபாடு? இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். இந்த சபையில இல்லாத ஒரு காரியம் பிரிமணவில், அது ரெண்டு தூண், ஒரு மனம், ஒரு ஆவி, ஒரு தரிசனம், ஏக சிந்தை, இந்த ஐக்கியம். பிரிமணவர்களே, எந்த ஒரு விசுவாசியும் இந்த சபையில தனித்திருக்க முடியாது. பிரிமணவர்களே, நீ இந்த சபையில கர்த்தர் உன்னை தூணாய் இருக்க விரும்புகிறார். ஆனா அந்த தூண் எப்படியா இருக்கிறது? ரெண்டாயிருக்கிறது. ஒருவர் ஒருவரோடு ஒருவர், இன்றைக்கு ஊழியர்கள் இந்த சபையில் ஊழியம் செய்யற ஊழியர்கள், இந்த சபையின் நிர்வாகத்தர்கள், இந்த சபைக்கு குடும்பத்தாரோடு கூட நான் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த சபையில நீ வேதனையோடு மனஸ்தாபத்தோடு இன்றைக்கு இந்த சபையில வந்து தேவனை நீ ஆராதிக்கிறாய். இதே காரியம், இணக்கம் இல்லை, தலைமத்துவத்தோடு கூட இணக்கம் இல்லை, போதவரோடு இணக்கம் இல்லை. இந்த இடத்துல வந்து தைரியமாய் தைரியமாய் நாக்க நீட்டி தேவனுடைய திருவிருந்துக்கு நீங்கள் ஒரு மனம் இல்லை. போதவர் ஒரு திட்டத்தை சொன்னால், போதவர் ஒரு தரிசனத்தை சொன்னால், அதற்குள் இருக்கிற இன்னும் ரெண்டு பண்டிதர், இன்னும் ரெண்டு மேதாவி, இந்த சபைக்குள் இருக்க தலைவிங்கிறவர் என்று சொல்லுங்கனே, அப்படிப்பட்ட சில பேர், குறும்பாய் இருக்கிற சில பேர், அதற்கு இடம் கொடுக்கிறதில்லை, அதை விமர்சிக்கிறது, அதை குறித்து நாலு பேரோடு கூட போய் பேசுகிறது, சபையை கெடுக்கிற ஒரு கூட்டம். மாணவர்களே, தயவு செய்து கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சின்ன பிரச்சனை என்றால் காணும், ஒரு கடிஞ்சு கொள்ளுதல் இருந்தால் காணும். நீங்க யோசிக்க, நான் பாச சிவச்சு எனக்கு ஏதாவது தலையில ஏதாவது ஐஸ் வச்சு நான் ஏதாவது வாங்கிட்டு போறேன், இதுக்கு நான் வரலையா, இதுக்கு தேவன் என்ன கொண்டு வரவில்லை, எனக்கு இவருக்கு ஏதாவது செய்தி ஏதாவது நீங்க எனக்கு தர காணிக்கைக்கு நான் வரல, கத்தர் திட்டம் தெளிவாக சொல்ல சொன்னதை நான் சொல்லி அந்த ரத்தீங்களாகிறேன். சபைக்குள் ஒரு மனம் இல்லை, தேவன் அதை எதிர்பார்க்கிறான். இணக்கமுள்ள ஆவி, இணக்கமுள்ள ஆவி. இன்னைக்கு நான் போன சபைகளுக்குள்ள போய் நான் பேசும் பொழுது அவரை சொல்லுங்க, பாஸ்டரோட பிரச்சனை, அங்க பிரச்சனை, பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் அப்படி, அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை. ஹலோ, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லிட்டான், சபையை விட்டு நீ போறன்னு சொன்னால் நான் எப்பொழுது என்னுடைய சபைக்கு சொல்றது? ரெண்டு ரெண்டு ரீசன், பகிரங்க பாவம், குருபதேசம், நீ ரெண்டு பேரும் தான் நீ சபையை விட்டு போ, சொல்லிட்டே போ, இல்லைன்னா நீ போக முடியாது, வேற சபைக்கு நீ போக முடியாது, எந்த நியாயமும் எந்த காரணமும் நீ சொல்ல முடியாது. அப்படி நீ போவேனால் கர்த்தருடைய கிருபை உன்னோடு வராது. ஒரு கதை சொல்லுகிறேன், அப்ப நல்லா புரியும். நாலு எரும மாடு இருந்துச்சா, சொல்லுங்க என்னது? நாலு எரும மாடு, நாம இல்ல அத சரியா, நாலு எரும மாடு இருந்துச்சா. இந்த நாலு எரும மாடு நல்ல ஐக்கியமா இருந்துச்சான். அந்த நாட்டில் அன்றைக்கு இருந்த ராஜா சிங்கம், அவருக்கு வளம போல அவருக்கு பசி வந்துச்சான். பசி வந்த பெருசா கர்ஜித்து, பெருசா முழங்கி, பெரிய கம்பீரத்தோடு பாஞ்சி அந்த நாலு எரும மாட்டில் வந்து அடிச்சு சாப்பிடறதை கிட்ட பண்ணாரா. பொறநேரம் இந்த நாலு எரும மாடு ஒரு வேலை செஞ்சான், நாலு ஒண்டா சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டுறா விரட்டுறான். இந்த சிங்கம் என்ன செஞ்சான், அந்த இடத்துக்கு வந்து துக்கமா இருந்துச்சான். அப்ப நரி வந்துச்சான். எப்பயும் சபைக்குள்ள எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் பேர் சபைக்குள்ள சில பேர் இருப்பாங்க, எக்கச்சக்கமான நேரத்தில் மெதுவா வருவாங்க. இந்த நரி வந்து கேட்டான், என்ன ராஜாவே ராஜாவே, நாம இப்படி நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே, ஏன் உனக்கு என்ன ஆச்சு? நான் யாரே பேசுறது போல் இருக்குல்ல, அவங்க தான் இந்த மாதிரி அப்படி பேசிச்சான். ஏன் இவ்வளவு இப்படி துக்கமா இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு சோகம்? அதே நான் கேட்கிறேன், இப்ப சிங்க சொல்லுது, அதே நீ கேட்கிற, உனக்கு தெரிந்தானே நான் நினைச்சதான் நான் செஞ்சு பழக்கம், நான் எவ்வளவு இந்த காட்டுல இந்த ஏரியாவில் நான் எவ்வளவு கம்பீரமா இருந்த ஒரு மனுஷன், நான் எதை நினைச்சேனோ அதை செய்வேன். எனக்கு பசி வரும் தானே, எனக்கு பசி வந்தா நான் மனமே அவன் அடிக்கத்தானே சாப்பிடுறது. ஆமா, அதுக்கு என்ன நடந்துச்சு சிங்கச்சிச்சான், அந்த நாள் எரும மாட்டில் வந்து அடிச்சு சாப்பிட போனேன், அந்த நாள் என்னை சேர்ந்து துரத்தி அடிச்சிச்சு. அப்ப நான் நினைச்சிருச்சேன் அவ்வளவுதானே பிரச்சனை, சரி நான் அதை பார்த்துக்கிறேன், மக்கள் ஒன்றை அடிச்சு சாப்பிடணும் அவ்வளவுதானே நான் செய்யறேன். சபையில இப்படி சில நிறைய இருக்கு, நான் நிறைய நிறைய போச்சு. அந்த எருமாட்டு நாலு மேய் தான், ஒரு எருமாட்டு கிட்ட போய் சொல்லிச்சான், உன்னோட கொஞ்சம் நான் பேசணும். சொல்லுங்க என்ன சொன்ன, எல்லாரும் கேட்கணும் கவனமா, உன்னோட கொஞ்சம் நான் பேசணும். ரகசியம் உண்டா எல்லாருக்கும் விருப்பம் தானே, கொமல்லையா ரகசியம் உண்டா எல்லாருக்கும் இருக்கும். அப்ப அந்த என்ன கேட்டுச்சான், இது கொஞ்சம் தனியே வா அப்படின்னு. உடனே அந்த எருமை மாடு மூண்டை விட்டு தனியே வந்துச்சான், என்ன சொல்லிச்சான், கொஞ்சம் குனி. அதை குனிஞ்சு என்னன்னு கேட்டுச்சான் பெரிய ஆர்வத்தோட, நிறைய காதுக்குள்ள சொல்லிச்சான், கொண்டுமே இல்லை என்னது கொண்டுமே இல்லை அப்படின்ட்டு விட்டான். உடனே அந்த மூன்று மாடு கேட்டுச்சான், இங்க வாப்பா என்ன இந்த நிறைய தனியை கூப்பிட்டு போய் இதை காதுக்குள்ள சொன்னதை பார்த்தோம், அது என்ன சொல்லிச்சு, ஐயா நானே ஏதோ விஷயம் தான் போனா ஒன்றுமில்லை அப்படின்னுச்சான். உடனே அந்த மூண்டிய பத்தியா, நாங்க பார்க்கக்குள்ளே நீ போனது உண்மை, அது குனிய சொல்லி நீ குனிஞ்சது உண்மை, அது இந்த காலத்துக்குள்ள பேச்சினது உண்மை, நீ எங்களுக்கு மறைக்கிற, ஐயோ அது ஒன்றுமே இல்லை. உடனே சொல்லிச்சான் இப்போ, உடனே இந்த நாளில் ஒன்று கலந்துட்டான் மூண்டு இருக்கு. அடுத்து நான் நிறைய திரும்ப போச்சான், போய் சொல்லிச்சான், வா உனக்கு கொஞ்சம் பேசணும். உடனே அந்த மூண்டில் ஒன்று பார்த்துச்சான், நேர்த்தி சொல்லாதது இன்றைக்கு எனக்கு வரப்போகுது, நேற்று எனக்கு தெரிய மறைச்சதே எனக்கு வரப்போகுது, ஆற என்னடி இங்கே தனியே வா அப்படின்ச்சான். அது தனியாக வந்துச்சான், குனியனுச்சான், குனிஞ்சு எனக்கு காக்க சொல்லிச்சான், ஒன்றுமே இல்லை ஓடிச்சான். உடனே அந்த ரெண்டு கேட்டுச்சான், ரெண்டு மாடும் என்ன சொன்னேன், அதை என்னத்தை கேட்குற, அது ஒன்றும் இல்லை அப்படின்ச்சான். உடனே சொல்லிச்சான், அவனை போல தான் நீயும் எங்களுக்கு மறைச்சிட்டு. இப்படியே அந்த நரி நாளையும் தனியே தனியே பிரிச்சுச்சான், அந்த சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிட்டுச்சான். கேள்வி என்ன தெரியுமா, இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் சொல்லுங்க, ஒன்றுமில்லதான் காரணம் சொல்லுங்க. எல்லாரும் என்ன இல்ல ஒன்றுமில்ல, ஐயா அம்மா நான் கேக்குறேன்டா, நீ சபையை விட்டு போறதுக்கு நீங்க சொல்ற ரீசன் இருக்குல்ல, நீங்க சொல்ற காரணம் அது காரணம் இல்ல. பாஸ்டர் எங்களுக்கு பாஸ்டர் கண்ணுக்கு என்ன தெரியாது, அவருக்கு கொஞ்சம் பேரை மட்டும்தான் அவரை கண்ணுக்கு தெரியும். இதால ஒரு பெரிய பிரச்சனை, பாஸ்டர் சில பேரை ஒரு விதமா பாக்குறா, சில பேரை இன்னொரு விதமா பாக்குறா. திருமணம் இப்படி சின்ன சின்ன காரியம், இப்படி சின்ன சின்ன காரியங்கள். சபை ஆராதனையை தவித்தவர்கள் ஒரு கூட்டம், இதால வேற சபைக்கு போனவர்கள் ஒரு கூட்டம், பாஸ்டருக்காய் வசை சொன்னது ஒரு கூட்டம், திருமணத்தினுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் காரணம் இல்லை. குறைந்த சபை நீ எடுத்து பாரு, குறைந்த சபை எடுத்து பார்த்தான் அதுதான் வளர்ந்த சபை, ஆட்களினாலே ஜனங்களினாலே வளர்ந்து பெறுகின்ற சபை. இப்படி ஒரு ஆவியும் இல்ல அனலும் இல்லாம உலகமும் இல்ல பரிசுத்தவும் இல்ல ரெண்டு கட்ட நிலையில இன்னொரு கூட்டம், இவங்களாலதான் அந்த சபையில பிரச்சனைய திருமணவர்களே, இதனாலதான் இந்த குரூப் பிரச்சனை. பரிசுத்தாவியானவர்களோடு இருப்பானால், நீ உண்மையான தேவனுடைய ஒரு மனுஷன் மனுஷன் இருப்பாயானால், இந்த சின்ன விஷயத்தை நீ சாதாரணமா நீ புரிஞ்சுக்கொள்ளவில்லை. முடியுதில்லையே, ஒரு சின்ன பிரச்சனைக்கு பெருசா போறக்கூடிய தெரிய, நம்ம நாட்டில் ரோட்டில் மட்டையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கு சபைக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனைய. காரணம் என்ன, பாஸ்டர் தடுமாறுகிறார், தேவனுடைய மனுஷன் தடுமாறுகிறான், சபை குலுக்கப்படுகிறது, சபைக்கு அதிகாரம் இல்லை வல்லமை இல்லை. ஏதன் சொல்லுது, ஒருவன் ஆயிரம் ரெண்டு பேர் சேர்ந்த 16,000 பேரை துரத்துவார்கள். இந்த இடத்துல இவ்வளவு பேர் இருந்து ஏன் முடியல, அந்த வருமானம் நமக்கு இல்லையா? நமக்குள்ள அது இல்ல, உங்களுக்குள்ள அது இல்ல. இன்றைக்கு இந்த சபையில இந்த ஊழியக்காரனோடு நிக்கிற அவனோடு இணைஞ்சிருக்கிற ஊழியர்களுக்குள்ள அது இல்ல. அந்த தரிசனத்தை உள்வாங்கி எல்லாரும் ஒரு மனமா அந்த தரிசனத்தை கரத்தில் எடுத்து அதற்காக எழும்பி நிக்கிறதற்கு இந்த இடத்துல வந்து அந்த ஒரு மனம் இல்ல. அந்த தரிசனம் உங்களோட இதயத்தில் எழுதப்படலை. ஒரு பைபிள் டீச்சர் வேதாம கல்லூரியில் சொன்னாராம், ஒருத்தர் கேட்டார், அந்த தாஜ்மஹால் எங்கடா முத முத உருவானது? அவன் சொன்னா, அது இந்தியாவில். அந்த ஊழியக்காரன் சொன்னாராம், அது இந்தியாவில் உருவல, ஷாஜகான் மனசுல உருவானது. ஹல்லேலூயா. திருமணத்தில் தேவன் இந்த சபைக்கு உன்னுடைய சபை போதற்கு ஒரு தரிசனம் கொடுத்தா அது எல்லாரும் இருதயத்திலும் இருக்கணும், மனசில் இருக்கணும். ஆனா அது இல்லையே. அது இல்லாதபடினாலதான் சபை இன்றைக்கு அதான் உயிருள்ளவன் என்றும் சர்த்த சபை போல இருக்கிறது. உயிருள்ளவன் என்றும் ஏற்பட்டிருந்து நீ செத்தவனாக இருக்கிறீர்கள். திருமணத்தான் கொஞ்சம் சிந்தித்துப்பான், கொஞ்சம் யோசி, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? இந்த நாட்களை எத்தனையோ செய்திகளை எல்லாரும் பேச முடியும். எனக்கு இந்த ஆசீர்வாதங்கள், இந்த கத்தர் கைவிட மாட்டார், ஜேசுனோடு இருப்பார், ஆசீர்வதிப்பார், தூக்குவார், சுமப்பார், இது எனக்கு தெரியாதையா? எனக்கு இது காண்டவர் என்ன கொண்டு வரவில்லை. இப்படிப்பட்ட தேவ செய்தி எனக்கு எனக்கு தெரியாது, அதற்காக கொண்டு வரவில்லை. ஜீவியத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த சபையை தேவன் மாற்ற விரும்புகிறார். இந்த சபை ஒரு புரட்டி போடாத ரொட்டி, புரட்டி போடாத ஒரு அப்பம். ஆனா கர்த்தர் இந்த நாட்களை அதை செய்வார் என்று நான் நம்பியிருக்கிறேன். என் ஆவியானவர் இந்த சபையை அப்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அது ரெண்டு தூண்கள், அது ஒரு மனம். ஹல்லேலூயா. ஆறாவது நீ பாஸ்டர் உடைக்கப்படுற நேரம், நொறுக்கப்பட்டு போயிருக்கிற நேரம், சபையில ஏதோ ஒரு பக்கத்துல குழப்பம் பறக்கல, யாராவது பாஸ்டர்ட்ட போய் பாச, நான் உங்களோட இருக்கிறேன், நாங்களோட இருக்கிறேன் பாஸ்டர், நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன், பயப்படாதீங்க. யாராவது சொல்லிருக்கியா? அது இந்த கடமைமா, அது இந்த பெரிய பொறுப்பு. ஒரு இருதயம் ஒரு சிந்தனை உள்ளவன் போதகர் தடுமாறப்படுது. பிரியமானவர்களே, என்னுடைய கிராமத்தில் என்னோடு இருக்கிற என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய ஊழியக்காரர்கள் கடைசி வரை என்னை விட மாட்டார்கள். நான் எந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் பொழுதோ அத்தனை பேர் என்னோடு இருப்பார்கள். கிராமத்திலிருந்து கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், உனக்கு என்ன குறை? உனக்கு ஆண்டவர் என்ன குறை வச்சிருக்கிறார்? இப்படி ஒரு மண்டபம் உனக்கு தெரியுமா? நாலு ஆராதனை மரத்தைக்குள்ள தான் எங்களோட பிள்ளைகள். உனக்கு ஆண்டவர் என்ன குறை வச்சா சொல்லு. உனக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கான், ஏன் உனக்கு இதை புரிஞ்சுக்கொள்ள முடியல? இது ஒரு சின்ன விஷயத்த உன்னால புரிஞ்சுக்கொள்ள முடியலையே. எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அந்த பிசாசன் கண்களை மறைச்சிருக்கான்றதை கொஞ்சம் சிந்திச்சுப்பா. எவ்வளவு பயங்கரம். பெருமனதேவனுடைய பிள்ளை, ரெண்டு தூண்கள், எதை கடையாளம் சொல்லுங்க? ஒரு மனம், ஒரு ஆவி, ஏக சிந்தை கடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாசனா எத்தனை மணிக்கு நான் பேசணும்? எத்தனை நிமிஷம் பேசணும்? சார், முடிஞ்சதை நான் பேசினேன். அடுத்தது அடுத்த குறிப்பு, ஒரு மாதிரியான தோன். ரெண்டாவது குறிப்பான ஒரு மாதிரியான தோன். உயரத்தில் அது ஒரு மாதிரியானது, அதனுடைய டிசைன், அதனுடைய வனப்பு அது ஒரு மாதிரியானது. ஒருத்தன் ஒரு மாதிரியும் இன்னொருத்தன் இன்னொரு மாதிரியும் இல்லை, ரெண்டுமே ஒரு மாதிரி. இதுல கோடு கோடி இருந்தா அதுலயும் கோடு கோடி இருக்கும், அதுல மாதுளம்பழம் செதுக்கி இருந்தா இதுலயும் மாதுளம்பழம் செதுக்கி இருக்கும், இதுல ஒரு கும்பம் இருந்தா அதுக்கும் கும்பம் இருக்கும். ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி, ஒரு வித்தியாசம் இல்லை. யூனிஃபார்ம்,
சபையில் ஒழுங்கு, திருமணம் ஒழுங்கு சொல்லக்குள்ள எல்லாரும் இப்படித்தான் உடுக்கணும் வரணும். நான் பேச வரல, குறிப்பா சபைக்குள்ள பிசாசு கிரிச்சர் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். அனைய காரியம் இதை வைத்து இந்த ஒன்றை வைத்து பேச முடியும். உள்ளத்தில் ஏற்படினாலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சபையில இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களை சொல்லுகிறேன். ஏதாவது சில பேர் வருவார்கள், அல்லது இந்த சபையில இருந்துட்டு யாரோ ஒரு ஊழியக்காரனுடைய சில புத்தகங்களை கசட்டுகளை கேட்கிறாங்க. கேட்டு இந்த சபைக்கு வராங்களா? அதுல சொல்லியிருக்கும் அந்நிய பாஷையை நாங்க விசுவாசிக்கிறது இல்லைன்னு சில காரியம், அல்லது முக்காடு, அல்ல இயேசுவின் ரத்தம், ஏதாவது ஒரு முக்கியமான சில சம்பவங்களை அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, அல்ல ஏற்றுக்கொள்ளாம இருப்பாங்க. ஆனா எங்க சபையில பாஸ்டர் இந்த சபையினுடைய சபை, இந்த சபைக்கு ஒரு விசுவாச கொள்கை இருக்கிறது, இதைத்தான் நாங்க கடைபிடிக்கிறோம், இதுதான் எங்களுடைய சபை விசுவாசம், இப்படி இப்படித்தான் சிபிஐ எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களுக்கு வியாதி வந்து அவங்க மறந்துருக்க மாட்டாங்க. கேட்டா வேதத்துல இருந்து சில வசனங்களை காண்பிப்பாங்க, வசனமே இருக்கு. அதே நேரம் இன்னொரு சபை எடுத்துக்கொண்டால் அவர்கள் மறந்திருப்பார்கள். அவர்கிட்ட கேட்ட அவங்க வசனத்துக்கான பூமியில நன்மையா கண்டே அவங்க கத்தரால் வந்த இவு விஷயம் முடியுது, அவன் எடுக்கிறான். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்டா, சிபிஎம் இருக்கிற இந்த சபைக்குள்ள வந்துட்டான், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டான், இதுக்குள்ள வந்தனே இந்த சபையில இப்படி செய்யறது தப்பு, நாம மறந்துருக்க கூடாது. அல்லது நாம முக்காடு போடுற ஒரு சபையில இருந்து ஒரு அம்மா இந்த சபைக்கு வந்தாங்க, அல்லது ஒரு மனுஷன் வந்தாங்க இந்த சபைக்குள்ள வந்து, ஏன் நீங்க முக்காடு போடலையா, அப்படி இல்லையே முக்காடு போடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இந்த சபையில சிலவள முக்காட விசுவாசிக்கிறது இல்ல, அதை பெருசப்படுத்துறது இல்ல. திருமணம் என்ன நடக்குது, சபை கலங்குது, சபை குழம்புது, சபைக்குள்ள ஒரு ஒரு கேன்சர் பரவுற மாதிரி இந்த பிரச்சனை பெருசாகுது. திருமணத்துல நீ எந்த சபையில இருந்து வந்தாலும் அல்ல நீ எந்த கஷ்டத்தை கேட்டாலும் பிரச்சனையே இல்லை. இந்த சபையில நீ இருக்கிறியா, ஆராதிக்கிறியா, இந்த சபையில எதை விசுவாசிக்கிறார்களோ என்ன கொள்கை இருக்கோ அதுக்கு தான் நீ ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இல்லண்டி நீ இந்த சபைக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு நீ அதை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் இருக்கிற பிள்ளைண்டு நீ சொல்லுவாயானால் அது கலகம், அது பிரிவினை. பரிசு தாவியானவர் அப்படி செய்யறதல்ல. உனக்கு அந்த சபையில அப்படிப்பட்ட கொள்கை இருக்கா, நீ போ அந்த சபைக்கு போ, முக்காடு போற சபைக்கு போ, இல்லாட்டி ஏதாவது நீ விசுவாசிக்கிற சபைக்கு போ, அந்த உபாசனை சபைக்கு போ. இதே சபைக்குள்ள இருந்து நீ இப்படியான காரியங்களை சொல்லி இந்த சபையை கெடுக்கிறது, இது பரிசு தாவியானவர் கிரியையின் அல்ல. வளர்ந்து வருகிற சபையை கெடுக்கும்படியா இந்த கடைசி காலத்தில் பிசாசானவன் மிகவும் மோசமாக்கிறது செய்கிறான். இதுக்கு பாஸ்டர் இந்த சபை இப்படி வந்தோடனே இது நியாயம் அது நியாயம் பண்ணி இவனையும் சமாளிச்சு அவனே சமாளிக்கிறத கழித்து போடு, குளித்த மாவை கழித்து போடு. உங்களுடைய சபை கொள்கை இதுதான், மாய மூடன்னு சொல்லு, கிளியர் அவுட், ஓ சர்ச் அவுட், கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பாஸ்டர் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரத்தன் சிந்தின சபை, எந்த அவனுடைய சபை, பிரியமான தேவனுடைய பிள்ளை, சபை என்ற அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். சபையில் ஒரு கொள்கை எங்களுடைய சபைக்கு ஒன்று இருந்தால் அதுதான். ரெண்டு கசட்டை கேட்டு, ரெண்டு புத்தகத்தை கேட்டு, ரெண்டு காரியம் கேட்டு ஏதோ ஒரு சபையிலிருந்து வந்ததும் இல்லாம சபையை கெடுக்கும்படி நீ பேச முடியாது. திருமணத்தினுடைய பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள எப்படி சில பேர் வர முடியும்? திருமணம் நாங்கள் யெகோவா சாட்சிகள் எழும்பி நிற்போம் வைராக்கியமா? அது ஒரு இது மிகவும் தந்திரமா பிசாசு கிரிசர் சபைக்கு எதிராக கிரிசர் காரியம் கண்டு சொல்லட்டா? திராட்சை தோட்டமானது பூவும் பிஞ்சுமா இருக்கும் பொழுது கிடைக்கிறதுக்கு என்ன வருமா? குளிமுசலும் திருநறையும் வருமா? சொல்லுங்க என்னது? ரெண்டு சின்ன ஆக்கள், மிச்சம் சின்ன ஜந்துக்கள், ஆனாவே இவடத்தெரிக்க மரத்தை கொல்லணும்னா அங்க மடு தோண்டி கீழால வரும், அந்த கிழங்கு சாப்பிடுறது போயிரும், யாருக்குமே தெரியாது அந்த மரம் செத்துக்கு. சின்ன சிறுநதியம் திரும்ப செய்யும் அந்த மர நகத்தால கிண்டி அதுல சிறுநீர் கழிச்சிட்டு அது போயிடும், அது செத்துரும், யாருக்குமே தெரியாது. சின்ன விஷயம் பாரதூரமான விளைவு சபைக்கு. இன்னும் ஒரு காரியம் சொல்லட்டா, அபிஷேகம் வளர்ந்த சவுலுக்கு ஜாக்கிரதை அங்க திருமணி. கடைசி காலத்தில் சபைக்கு எதிராக விசுவாசமானவன் கட்டவழ்த்தி இருக்கிறதான மகா மோசமான மகா பயங்கரமான தந்திரம் இது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வல்லமை பெறுகிறேன் சொல்ல ஆமென் ஆமென். விசுவாசிக்கு தமிழ் என் ஆண்டவருடைய சபை, என் கர்த்தருடைய சபை, என் ஆண்டவர் ரத்தம் சிந்தின சபை. சாத்தானுக்கு இடமில்லை, இடமில்லை, இடமில்லை. திருமணத்தினுடைய பிள்ளைய கொஞ்சம் புரிஞ்சுக்கொள். இது ஒரு சின்ன சின்ன குறிப்பு, ஆனா சபை இன்றைக்கு குலுங்கப்படுகிறது, சபை உடைக்கப்படுகிறது, சபையில ஒரு மனம் எல்லாம் கெடுக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி இப்போது நடைமுறை செய்ய முடியாதபடி சபை இன்றைக்கு வனாந்தரம் போல் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் இந்த சின்ன விஷயம், இந்த சபைக்கு என்ன உபதேசத்தை என்ன காரியங்களை கொள்கைகள் இந்த சபை வைத்திருக்கிறதோ அதற்கு ஒப்பு கொடுக்கிறவங்க தான் சபையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திருமணத்தினுடைய பிள்ளைகளே அடுத்த குறிப்பு போவோம், ஒரு நாள் முழுக்க இதை குறித்து நான் பேச முடியும். அடுத்த குறிப்பு திரும்ப அந்த வேதவசனம் வாசிங்க. ஒன்றராஜாக்கள்
அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடது புறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான்.
திருமணவர்களே, போவாஸ் என்று சொல்லி ஒரு தூணுக்கு பேரா, ஒரு தூணுக்கு என்ன பேர் சொல்லுங்க? போவாஸ் என்று பேர். போவாஸ் என்று சொன்னால் போவாஸ் என்று சொன்னால் என் தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் என்ற அர்த்தம், என் தேவன் எனக்கு பலனானவர் என்ற அர்த்தம், என் தேவன் எனக்கு சொல்லுங்க பலனானவர் என்ற அர்த்தம், என் தேவன் எனக்கு பலனா இருக்கிறார் அல்லது என் தேவன் எனக்கு பலனானவர் என்ற அர்த்தம். அது பலன் உள்ள தூண். மூன்றாவது குறிப்பு என்ன சொல்லுங்க எல்லாரும்? பலன் உள்ள தூண். இது வரைக்கும் நான் எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கிறேன்? ரெண்டு தூண்கள் ஒரு மனம். அடுத்தது சொல்லுங்க, அதிரியான தூண்கள், அது ஒழுங்கு, அது யூனிஃபார்ம் என்று சொன்ன மூன்றாவது காரியம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்லுங்க என்னது அது? சொல்லுங்க பலனுள்ள தூண். பிரியமானவர்கள், அது பலனுள்ள தூண் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு பலனா இருக்கிறார். அப்பத்தில் ஒன்றை சொல்லுது பரிசுத்த நாமத்தில் வரும்போது நம்ம எல்லாம் அடைந்து கடைசி பரியந்தோம் நான் சாட்சிகளா இருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானது பலனுள்ள தூண் என்று சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நான் ஆரம்பத்தில் நான் வேதாமா கல்லூரியை முடித்து என்னுடைய போதவர் எனக்கு 200 ரூபாய் எனக்கு மாசம் அலவன்ஸ், நானும் என்னுடைய மனைவி என்ற பிள்ளையும் ஒரு கிராமத்துக்கு அனுப்பப்பட்டோம். அந்த கிராமத்தில் மிகவும் கடினமாய் கஷ்டமாய் ஊழியம் செஞ்சோம். திருமணத்தில் புல்ல கூட பச்சை புல்ல பிடுங்கி நான் சாப்பிட்ட காலம், அவ்வளவு கஷ்டம். 6 வருஷம் ஊழியம் செய்து ஒரு ஆத்மா ரசிக்கப்படவில்லை. அந்த கிராமத்தில் 26 வீக்கள் உண்டு, மருந்துக்கு கூட ஒரு குடும்பம் தன்னும் ஒரு மனுஷன் கூட கிறிஸ்தவம் கிடையாது. இப்படியான அந்த கடினமான சூழ்நிலை. ஆனாலும் என்னுடைய ரத்தத்தில் என்னுடைய நரம்புகள் என்னுடைய எலும்புகள்ல என் ஆண்டவருக்காய் என் தேவனுக்காய் அழிந்து போற அந்த ஜனங்களை கொள்ளையிடுகிறதான அந்த வைராக்கியம் எரிந்து கொண்டிருந்தபடினால நான் நின்றா. பிறகு ஒன்றின் ரெண்டுமாய் ஆண்டவர் அந்த இடத்துல இடங்களை ரசித்தார். ஒரு 4 குடும்பம் ரசிக்கப்பட்டது. அதில் ஒரு குடும்பங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அளவு நிலம் தந்தது. இதுவளவுக்கு என்னுடைய மனைவிக்கு அவசரமான எங்களோட அவசர தேவை. என்னுடைய மனைவிக்கு நான் சில வஸ்திரங்கள் வாங்க வேண்டும், 2 சாரி தான். இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் நாங்கள் திருப்தியாய் அந்த இடத்துல போதுமண்டு நாங்கள் ஆண்டவருக்காக நாங்கள் நின்றோம். அனைத்து ஒரு சவர இடத்துல வந்து ஒரு எம்பளப் கொடுத்தான். அதில் தான் இருந்தது எனக்கு பெரிய சந்தோஷம். கர்த்தர் என்னோடு இருக்கிறான், என் தேவன் என்னை பார்க்கிறான், பெரிய சந்தோஷம். ஆனா அந்த எம்பளை படுத்த அடுத்த நிமிஷமே எனக்குள்ள ஒரு எண்ணம், இதுக்கு ஆலயம் கட்ட வேண்டும், தேவனுக்கு என்ற ஒரு ஆலயத்தை கட்டுவோம் ஒரு எண்ணம். அதனால மனைவியர் பார்க்கும் பொழுது நினைக்கும் பொழுது அவளுக்கு உடுப்பு வாங்கணும். சரி, இதுக்கு அவள்கிட்ட பேசுவோன்ட்டு அவள்கிட்ட பேசுனேன். அவளோட பேர் ரஞ்சி. பசங்க ரஞ்சி வாமா, அப்படி ஆண்டவர் தந்திருச்சு. ஆனா எனக்கு ஒரு விருப்பம், இதை நாம எடுக்காம அப்படியே கத்திருக்குண்டு நாம கொடுத்து ஒரு சின்ன ஒரு ஆலயத்தை கட்டுவோம். அவன் உடனே மனப்பூர்வமாக சம்மதிச்சு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல 14 அடி அகலம், 20 அடி நேரத்தில் ஒரு சின்ன மண்டபம், ஒரு சின்ன ஆலயம் கட்டி 2000 ரூபா கடன் பெற மேலுக்கு தென்ன மொழியால் கூரை போட்டு, அன்னைக்கு அந்த இடத்துல இருந்த ஊழியக்காராக எல்லாரையும் நான் கூப்பிட்டு நான் ஒரு பிரதிஷ்ட ஆராதனை நடத்தினேன். அந்த எல்லா ஊழியக்காரர்களும் தீக்க தரிசனம் சொன்னாங்க, இது திறவுகோள் புள்ளதாக இருக்கும், இது வலிச்சவடா இருக்கும், தேவன் பிடிச்சி வாரா பிடிச்சா தீக்க தரிசனங்கள்லாம் சொன்னாங்க. எல்லாரும் சொல்லி ஆராதனை முடிஞ்சு போயிட்டாங்க. பெரிய சந்தோஷம். என் மன பிள்ளை எல்லாரும் ஏற்றி அனுப்பிச்சு ஆலயத்தை பார்த்து பார்க்க பார்க்க எனக்கு ஆசை. இந்த பக்கம் இருந்து பார்ப்பேன், அந்த பக்கம் இருந்து பார்ப்பேன், பின்பக்கம் போய் இருந்து பார்ப்பேன், உள்ளுக்கு இருந்து பார்ப்பேன், படத்திலிருந்து பார்ப்பேன். எனக்கு ஏதோ பெரிய மாளிகை கட்டின திருப்தி, பெரிய சந்தோஷம். ஆண்டவர் தூச்சி தூச்சி நன்றி சொல்லி நன்றி சொல்லி இந்த கதவு நில ஆசையா தடவி தடவி ஆண்டவர் இந்த இடத்துல உமக்குன்ற ஆலயம் கட்டின சோத்திரம், பெரிய சாதனை. இப்படியெல்லாம் சிந்தித்து நான் வீட்டை போயிட்டேன்னா அடுத்த நான் காலையில படப்படந்து கதவு தட்டின சத்தம் கேடுச்சு. ஒரு மனுஷன் மனுஷனா, தம்பி இந்த சேர்ச்சுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு. எனக்கு இடி விழுந்தது போல இருந்தது. எனக்கு என்ன செய்யறது தெரிய முடியவில்லை. அதிர்ந்து போனேன், ஆட்டி போனேன். எனக்கு பெரிய கேள்வி என்ன தெரியுமா, இப்பதான் ரசிக்கப்பட்டு நான் சபைக்கு வந்திருக்கேன். பிரசங்கம் எப்படி தெரியுமா, அந்த நாள்ல இயேசு கைவிட மாட்டான், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு காப்பாற்றுவார், இயேசு விட்டு விலக மாட்டார், இதுதான் பிரசங்கம். இந்த இதயத்தில் ஒரு கேள்வி நான் அந்த அழுது அழுது கேட்டேன், ஆண்டவரே இந்த சனங்களுக்கு நான் இனி என்ன இந்த பிரசங்கம் பண்றது, இந்த சனங்கள் இனி சபைக்கு வருமா, 6 வருஷம் திருமணங்களே தெரு தெருவா போய் ஒவ்வொரு வீட்டு மாசத்துல தலை அடிச்சு ஜெபம், ஆண்டவர் எனக்கு இந்த குடும்பத்தை தாரோ, இருக்கிற கோயிலுக்கு உண்மைதா போயிருந்து ஆண்டவரை சமத்தின அடுத்த நேரம் ஆண்டவரை இந்த கல்லுக்கு இப்படி ஒரு ஆலயம், ஆராதிக்கிற உமக்கு ஒரு ஆலயம் இல்லையே, திருமணங்கள் என்னால் தாங்க முடியவில்லை. இந்த ஜனங்களுக்கு நான் என்னத்தை சொல்லுவேன், என்னத்தை நான் சொல்ல முடியும், நம்ம கழுவம் இல்லை. அப்படியே வலிக்கிட்டு அந்த கிராமத்தில் வரும்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் அவருடைய முத்தங்களை காலையில் கூட்டுவார்கள், அவர்கள் திருப்பினார்கள், பறித்தார்கள், விளக்கமாறை திருத்தி எனக்கு முன்னால் வீசினார்கள், பரியாசம் பண்ணினார்கள், பெரிய சந்தோஷம். அவர்களுக்கு ஆலயம் எரிக்கப்பட்டாயிட்டு இந்த முழு தெருவில் நான் அழுது கொண்டுதான் வந்தேன். ஆலயத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது முழுவதுமாக இறங்கி சாம்பல் இருந்தது. அந்த சாம்பலுக்கு மேல இருந்து நான் வானத்தை பார்த்து கேட்டேன், ஆண்டவரே ஏன், ஏன் ஆண்டவர் அப்படி, ஏன் இந்த ஜனம் வருமே, இந்த மக்களுக்கு நான் என்னத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுவது, இவர்களுக்கு என்ன பாதி சொல்வது, இப்படி எல்லாம் இருக்குன்னு அந்த ஜனம் பயந்து ஒதுங்கிவிடும். 6 வருடம் 6 வருடம் என்னோட பேசணும், ஆண்டவர் பேசவில்லை, வானம் வெங்கலம் போல் இருந்தது. அந்த நேரம் என்னை சுற்றி அந்த விசுவாச குடும்பங்கள் வந்து சேர்ந்தார்கள். அதில் வசந்தி இங்கே ஒரு பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை. அந்த பிள்ளை என்ன இப்படி தட்டிச்சு, நான் திருப்பி பார்த்தேன், அந்த பிள்ளையோட கண்ணில் தண்ணி ஓடுது, அந்த பிள்ளை அழுது. அந்த பிள்ளை என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு, ரவீனா ரவீனா நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழாதீங்க, பிசாசுக்கு இந்த ஓலைக்குத்தான் நெருப்பு வைக்க முடியும், ஆனா நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் என்னோட பேசினா அந்த புள்ளதான் பெலன் உள்ளத்தும் பிரச்சனை வந்தா நான் என்ன விட்டு ஓடுமென்று நான் நினைச்சேன், அந்த புள்ள போகல, அந்த குடும்பங்கள் என்ன விட்டு போகல, என்னோட நின்றார்கள். அவ்வளவு பிரச்சனைக்கும் அந்த பிள்ளைகள் என்னோட இருந்தது. பிரிமணல் அது பலன் உள்ளத்தோம். நான் உங்களுக்கு கொஞ்சம் யோசிப்பான்,
ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ற? ஒரு சின்ன காரியம் உனக்கு நடந்தா சபையை மறந்துடுற இல்ல, ஒரு சின்ன காரியம் வந்தா நீ ஆராதிக்க மறக்கிற இல்ல, ஒரு வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு போராட்டம் வந்தா நீ வேதத்தையே நீ தூக்கி போட்டுற இல்ல. ஐயா அம்மா நீ கொஞ்சம் சிந்திச்சுப்பா, கடைசி காலம் யாரையாவது மகது விழுங்கும்படிக்கு மகதேடி பிசாசு பயங்கரமா சுற்றி திரிந்தனால உனக்கு பலன் இல்லாட்டி நீ எப்படி காக்கப்பட முடியும்? அது இந்த பட்டணத்துல பாவம் பரவாயில்லண்டு நாகரிய நாகரிகண்டு நாரி போன இந்த பட்டணத்துல உடைய நிலையை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணிய பார்த்து பேசுறியா? நீ பரிசு தாவிய உன்னோட ஜபிக்கிறியா? உன்னுடைய பலன் நீ எப்படி வாழ்ற? ஒரு சோதனை வரும்பொழுது உனக்கு எதிர்த்து நிக்க முடியல, ஒரு கடிந்து கொள்ளது ஒரு கண்டிப்பு சிச்சிப்பு பலிபடத்தில் வரும்பொழுது உனக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியல, ஒரு திருத்தம் நீ இப்படி செய்யற தப்பு இது போல நீ இப்படி செய்யாத என்று இந்த சபையில ஊழியக்காரர் சொல்லும் பொழுது உனக்கு அதற்கு அதற்கு ஏற்றுக்கொள்ள உனக்கு முடியல. ஏ உனக்குள்ள பலன் இல்லையா? உங்களுக்குள்ள பலன் இல்ல. ஒரு சோதனை ஒரு போராட்டம் அப்படியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தருக்காக நிக்கிறதுக்கு உன்னால முடியலையே, ஏன்? அந்த பலன் இல்ல. ஆனா நீ அண்ணிய பாசு பேசுற, ஒரு நேரம் சாப்பிடுற விசுவாசிகள் உங்களமா இருக்கு அந்த சபையில நிக்கிறாங்க, கத்தருக்காக நிக்கிறாங்க. திருமணம் ஒரு சந்தர்ப்பம் ஆராதனை நடக்குது, ஆணவம் கிராமத்திலே சுத்தி வளைக்குது, இயக்கம் குண்டறிஞ்சு ரெண்டு ஆமிஷத்தா ராணுவம் எனக்கும் வந்து ஆறாவது கோப் பண்ணி நிச்சாட்டு நான் இல்லன்னு சொன்ன முடியாது. சிங்களத்துல சொன்ன எனக்கு நிறுத்த முடியாது. திருமணம் ஏத்தும் பொழுது நீங்க நம்புறீங்களோ தெரியாது, சின்னல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் எனக்கு மேல வந்து விழுந்தாங்க. திருமணத்துல அந்த ஆமிக்காரன் ஆடி போயிட்டான், அவனை கொண்டு வெளியில கொண்டு விட்டான். ஒரு திருச்சாரம் கொஞ்சம் படிச்சவன் அவனோட கூட எங்கட மூப்பர பேசும் பொழுது எங்கட சேர்த்த விட்டு மத்த எல்லாரையும் ரவுண்ட் பண்ணி கொண்டு போனான். ஆனா அவங்களுக்கு வேலை மாத்தி விட கொடுப்பு இல்லாதவர்கள், பிள்ளையோட வாழ்றவர்கள். ஆனா பெரியமானவர்கள் ஆவிக்குள்ள பலன் உள்ளவர். ஆனா உனக்கு உனக்கு என்ன குறை? தேவன் உனக்கு என்ன குறை வச்சாரமா? கொஞ்சம் சிந்தி ஐயா, நீ கொஞ்சம் யோசிச்சுப்பா, உனக்கு ஆண்டவர் என்ன குறை வைத்தான்? ஆனா ஏன் நீ இப்படி செய்யற? ஏன் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நீ பெரிய கலவரம் பண்ற? ஏன் நீ ஆண்டவரை மறந்து போற? தூக்கி ஒரு மூலையில போடுற, ஏன் ஆராதனையை தள்ளுற, ஏன் சபை விட்டு சபை மாறுற? இல்ல விசுவாசம் இருக்குது, உனக்குள்ள பலன் இல்ல. பெரும்பிள்ளை உன்னை குறித்து கொஞ்சம் யோசிச்சுப்பா, அடுத்ததுக்கு கடந்து போவோம். உயரமான தூண் எப்படிப்பட்ட தூண் சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். அது உயரமான வீட்டு பெருமானது 18 மூலம் கிட்டத்தட்ட 60 அடி உயரமா, 60 அடி உயரமான தூண். நான் கத்தலிக் கத்தலிக்கு பின்னணியா கொண்டு வானோட ஃபாதர்ட்ட நான் போய் கேட்டேன், ரசிக்கப்பட்ட போற ஃபாதர், இந்த பெரிய பெரிய கோபுரத்துக்கெல்லாம் இவ்வளவு லட்சக்கணக்கில் காசு செலவழிக்கிறீங்க? அப்ப அந்த ஃபாதர் என்று சொன்னா,
அதே ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார், சாத்தானின் தலையை நசுக்கினார், பிசாசை தோற்கடித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார்ன்றதுக்கு அடையாளமாக தான் நாங்கள் அவ்வளோ உயரமாக கட்டி சிலுவை வச்சிருக்கிறோம் அப்படி என்றார். ஆண்டனா அவர்கிட்ட என்னடா நீ அப்படி ஆண்டு, நான் சொன்னேன் நீங்க கட்டடத்தை ஜெயித்தான்னு காட்டுறீங்க, ஆனா நான் இந்த வாழ்க்கையில காட்டுறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணவில் உயரமான தூண் எதற்கு அடையாளம்? நல்ல சாட்சிக்கு அடையாளம், வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார், என் ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினார், என் ஆண்டவர் சாத்தனை நிர்வாணமாக உரிந்தார், அடிமத்தனத்தில் இருந்த தேவன் என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்பதை முழு உலகமும் இந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் வேதம் கல்லூரியில் படிக்கும் பொழுது சாமுவேல் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அதில் ஒரு கதை என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது, அதை உங்களுக்கு சொல்லட்டும். வடஇந்தியாவில் அவர் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு போதருடைய வீட்டில் கூட்டத்தை முடித்துக் கொண்டு இரவு உணவு அருந்தும் பொழுது அவர் கேட்டாராம், பாஸ்டர் இந்த பட்டணத்தில் மத பிரச்சாரத்துக்கு இவ்வளவு இறுக்கமான தண்டனையும் தடையும் இருக்கும் பொழுது உங்களோட சபை மாத்திரம் எப்படியா வளர்ந்துச்சு அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த போதர் மனை திருப்பி சிரித்தானா, அந்த அம்மா கதை சொன்னாங்களாம், அந்த சபை இந்த பாஸ்டர் ஒரு கொஞ்சம் கூட்டத்தை வைத்து சபையை நடத்தி கொண்டிருந்தார். இந்த பாஸ்டர் என்ன செய்வாராம், நஞ்ச நஞ்சண்டு தேன தேனண்டு தானே சொல்லுவாராம், பாவம் என்றால் பாவம் பரிசுத்தம் என்றால் பரிசுத்தம் வெட்டுண்டு துண்டு பேசுறவர். ஆனா மிகவும் கண்டிப்பான பிரசங்கி, மிக அன்பானவர், எல்லாருடைய அன்பாய் பேசுவார், ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். ஹல்லேலூயா. ஆனா என்ன நடந்து, ஒரு நாள் அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது அன்றைக்கு அந்த சபையில் இருந்த மூப்பர்கள் ரெண்டு பேருக்கு இருதயத்தில் சச்சின்னு பட்டுது. ஆனா அந்த ரெண்டு மூப்பர்களும் மிக ஆத்திரம் அடைந்தார்கள். அவங்க ரெண்டு பேரும் போய் அந்த ஊரில் இருந்த ஒரு விபச்சார இடத்துல போய் அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்களாம், அந்த விபச்சாரிக்கு ஒரு திட்டத்தை சொன்னாங்க, வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அனுபவஸ்தரி ஆராதனை. அந்த நேரம் சாட்சி சொல்ற நேரம், நீ இந்த பிள்ளையை தூக்கி நடு மண்டபத்தால் வந்து போதர் கையில் அந்த பிள்ளையை பிடிங்கன்னு சொன்னா அவர் பிடிச்சிருவார். ஓ அந்த அழுது நாங்கள் சொல்ற மாதிரி எல்லாம் சொல்லணும், ரெண்டு காசு கொடுத்து விட்டு வந்துட்டார். இது நடந்த சம்பவம். அடுத்த நாள் ஞாயிறு ஆராதனை வந்தது, யாரும் பிள்ளைய கொண்டு வந்தா வாங்கிறாங்க, ஏன்னா நாம அன்புள்ள அவங்க பிடிச்சவன பம்பு. அந்த அம்மா அப்படித்தான் நடுவில் வந்தாங்க. நடந்து வர நேரம் பாசத்தை பிடிங்க அப்படின்னா அவ பிடிச்சாரான், பிடிச்சனே ஓண்டு அந்த அம்மா அலறி சொல்லிச்சான், என்னங்க என்னங்க இவ்வளோதானே, மூன்று மாசமா ஏன் என் வீட்டு பக்கம் வரல, ஏன் இந்த வீட்டு பக்கம் இங்க வரல, நான் எங்க போவேன், நான் தவிச்சு போய்த்தனே, ஏன் எப்படி செஞ்சீங்க, ஐயோ இந்த பிள்ளைய பாருங்க உங்க முகம் பிள்ளைல இருக்கு, இந்த பிள்ளைல பாஸ்டர் என்ன போச்சு, அந்த ஓ அந்த அழுதான். அந்த ரெண்டு மூப்பர் எழும்பி அந்த போதவர் சேட்டில் பிடிச்சி இழுத்து தரத்த ரெண்டு சேர்ச்சிக்கு வழியை இழுத்து போனாங்க. எல்லா ஜனமும் பின்னால போகுது, அந்த மனைவி ஓடி போவே இந்த போதருக்கு முன்ன ரெண்டு, என்னங்க எனக்கு இவங்க சொல்றாங்க உண்மையா, இவங்க எல்லாம் ரெண்டு எல்லாம் சொல்றாங்களே இது உண்மையா. இந்த பாஸ்டர் பிள்ளை ஒன்றரை வயசு பிள்ளை திரும்ப கேட்கிறாங்க, ஐயோ அத்தான் என்னது ஏன் பேசாம இருக்கீங்க, இவங்க இவ்வளவு பாரதமான விஷயத்தை சொல்றாங்களே இதெல்லாம் உண்மைதானா. பேசல திரும்ப அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ நாங்க மனைவி பேசுறோங்க, எங்க மனைவி நாங்க பாருங்க இந்த மோத்த பார்த்து சொல்லுங்க இது உண்மையா, இது உங்க பிள்ளையா, இந்த கதை உண்மையா சொல்லுங்க. பேசல திரும்ப அந்த அம்மா பாஸ்டரை சேட்டை பிடிச்சி குலுக்கி கேட்டாங்களா, ஓ மனுஷா வாயை திறந்து சொல்லி தொலை சொல்லு சொல்லு, இது யார பிள்ளை இது உண்மையா. அப்பவும் அந்த ஊழியக்காரன் வாய் திறக்கல. அப்ப அந்த அம்மா சொன்ன, நீ ஒரு மனுஷனா, நீ ஒரு மனுஷனா. அந்த அம்மா கடந்து போனாங்க. உள்ள விசுவாசி அந்த ஊழிக்காரனை தெருவில் இழுத்து வந்தவன் போனவன் அடித்து துரத்த ஊருக்கு வெளியில தள்ளினார்கள். எப்போதோ ஒரு கிழிஞ்ச ஷேட்டோடு அந்த பிள்ளையும் கொண்டு ஊருக்கு வெளியில தென்னை மூளையினாலே ஒரு குடிசையை கட்டி அதில் வாழ்ந்து கொண்டு வந்தார். அந்த மார்க்கெட்டில் கழிச்சு போடுற அந்த மரக்கறி இலக்குலைகள் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி அதை சாப்பிட்டு படைப்பு நடத்தினார். ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல மாதங்கள் இல்லை, நாலு நாலரை வருடங்கள் ஆயிட்டான். ரவல்பிண்டி என்ற இன்னொரு பட்டணத்தில்
வேறொரு பெரிய ஊழியக்காரனுடைய சுவிசேஷ கூட்டம் நடக்கும் பொழுது தேவனுடைய குணமாக்கம் வல்லமை அந்த மேடை முழுவதை நிரப்ப, சப்பானிகள் எல்லாரும் மான்குட்டிகள் போல் துள்ள, திருடர்கள் பார்வையுடைய சுடர்கள் கேட்க, பலத்த அற்புதங்களை கத்தர் செய்து கொண்டிருந்தார். குணமாக்கும் வல்லமை அந்த இடத்தை நீக்க கூடாதபடி அந்த இடத்துல இறங்கிக் கொண்டிருந்த நேரம். ஒரு குஷ்டரோகி அந்த இடத்துல, குஷ்டரோகி சரீரங்கள் அழுகி நாற்றம் எடுக்கிற ஒரு குஷ்டரோகி அந்த ஊழியக்காரருக்கு உண்பதாய் தன்னை மூடி போய்கொண்டு அந்த இடத்துல ஜெபத்தோடு அந்த ஊழியக்காரன் கரங்களை வைக்க ஆவியானவர் சொன்னாரா, நிறுத்து நிறுத்து. நாலரை வருடங்களுக்கு உண்பதாய் என்னுடைய தாசனை இவள் குற்றப்படுத்தினார். அதே சபைக்கு போய், அதே சபைக்கு போய் எந்த இடத்துல இவள் கூலி பொருந்து குற்றம் படுத்தினாலோ அதே இடத்துல இருந்து இவள் மன்னிப்பு கேட்டு பேசும் பொழுது நான் அவளை சுத்தமாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, அவள் அங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த ஆராதனைக்கு போகும்பொழுது அண்டைக்கு இன்னும் ஒரு அனிவர்சரி நாலரை வருடங்களை பிற்பாடு அவள் அந்த சபைக்கு வந்து முக்காடை எடுத்த பொழுது எல்லாரும் மூக்கை பிடித்துக் கொண்டார்கள், மூத்தை மூடிக்கொண்டார்கள், சரீரம் முழுவதும் அழுகின நிலை துர்நாற்றம். அந்த நேரம் சொன்னாலாம், நாலரை வருடத்துக்கு வந்ததா இதே இடத்துல இதே ரெண்டு மூப்பர்கள் எனக்கு கூலி பொருந்தி நான் இந்த இடத்திலிருந்து இந்த ஊழியக்காரனை நான் குற்றச்சாட்டினேன் என்று அவள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது எல்லா ஜனமும் பார்த்த பொழுது அவளுடைய அழுகின சரீரம் மாறிக்கொண்டு வந்தான். கர்த்தருடைய அற்புதம் அந்த சரீரத்தில் இறங்கிக் கொண்டிருந்தது. ஜனங்களுக்கு நடுக்கம் உண்டானது, தேவ பயம் உண்டானதான். பிரியமானவர்களே, எல்லாரும் அந்த இடத்துல ஆராதனை விட்டு எழுந்து வெளியில ஓடி அந்த ஊழியக்காரன் இருந்து அந்த குடிசைக்கு ஓடினார்கள். ஊழியக்காரன் பார்த்தானா திரும்பவும் திரள் கூட்டம் வருகிறது. அந்த ஐந்தரை வயதுக்குள்ளே தன் முதுகு பின்னால் மறைத்துக் கொண்டார். இன்னும் என்ன பிரச்சனையோ, எல்லாரும் ஓடி வந்து காலில் விழுந்தார், எல்லாரும் ஓண்டாளுதார். அந்த ஊழியக்காரனை சுமந்து கொண்டார், அந்த பட்டணம் முழுவதும் கொண்டு போனார். கண்ணீரோடு கூட சுமந்து அந்த ஆலயத்துக்கு கொண்டு போகும் பொழுது மனைவி மயக்கம் போட்டு விழுந்தார். அந்த ஊழியக்காரர் அந்த கிளிச்சலோடு கூட அந்த பிள்ளையோடு கூட பழிப்படுத்தல நின்று அவர் சபையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த மூப்பர்களை நான் நேசிக்கிறேன், இவர்களை நான் நேசிக்கிறேன், தேவன் நம்மளை நேசிக்கிறார். பெரியமானவர்களை, அது உயரமானது. சில வேலை போதர் மாதிரி வாய் பேச மாட்டாங்க, சில பேர் நீங்க அதையும் குறைதான் சொல்லுவீங்க. இவர் கண்டித்து கடிந்து கொள்ளுகிறதில்லை, இவர் கண்டிக்கிறதில்லை. பிரியமானவர்களே, ஒரு நேரம் ஆண்டவர் சொல்லுவார், நீ செத்து போறேன்னு எசேக்கியாவுக்கு சொன்ன ஒரு தீர்க்கதரிசியை வச்சு ஆண்டவர் சொல்ல, அந்த தீர்க்கதரிசி சொல்றார், நீ சால போவராய். முடிந்து அவன் போகும் பொழுது எசேக்கியா மத்தபடி திரும்பி அழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் திரும்ப பேசுற போய் சொல்லு, ஆயிடுச்சு நாட்கள் நான் கூட்டுறேன். பிரியமானவர்களே, ஒரு நேரம் ஒரு ஊழியக்காரன் ஒரு 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 குடும்பத்துக்கு ஒரு விதமா நடத்தலாம், இன்னொரு நேரம் இன்னொரு விதமா நடத்தலாம். அவனுடைய ஆவியில தேவ சமூகத்தில் அவன் எடுக்கிற தீர்மானம் அது. ஆனா சபைக்கு அது புரியாது, அது உனக்கு புரிய, அது உனக்கு விளங்காதம்மா. ஆனா நீ தைரியமா கையை கட்டு, ஏ பாஸ்டர் இப்படி செய்யறார், அப்படி செய்யாது, நீ அப்படி செய்யாது. ஊழியக்காரன் சில வேலை தன்னுடைய தவற ஒத்துக்கொள்ளுறது போல் இருக்கும், ஆனா ஒத்துக்கொள்ளுறது இல்லை. தேவ சமூகத்துல, தேவ சமூகத்துல வாய் பேசாத ஒரு நேரம், நலமானதும் பேசாத ஒரு நேரம், அதனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் ஒன்று உனக்கு சொல்றேன், வார்னிங், எச்சரிப்பா சொல்றேன். அப்படிதான் ஆய பட்டணத்துல தோல்வி, ஆண்டவர் எழுப்பி அவனை தைரியப்படுத்தி திரும்ப ஒரு திட்டம், ஆயி பட்டது பின்பதாக ஒரு கூட்டம் முன்பதா யோசுவா வீரர்களோடு போறான். ஆயி பட்டணத்தாருக்கு ஏற்கனவே அடித்த தைரியம், ஏற்கனவே இஸ்ரவேலுக்கு யோசுவாக்கு முன்பதாக யுத்தம் பண்ணின தைரியம், அவர்கள் ஆக்ரோஷமா எழும்பி வரும்பொழுது யோசுவா என்ன தெரியுமா செய்யறான், அவன் அவங்களுக்கு பயந்து ஓடுகிறது போல முதுகு காட்டி ஓடுறான். அந்நேரம் ஆயி பட்டணத்தார் உற்சாகமா அவனை துரத்துறாங்க கொல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசுவா திரும்ப ஆயி பட்டணத்துக்கு நேர திரும்பினானா, திருமணத்துல சிலவள பாசமா பின்வாங்கிறது போல இருக்கும், மன்னிப்பு கேட்கறது போல இருக்கும், இது போறது போல இருக்கும். ஆனா உனக்கு எச்சரிப்பா சொல்றேன், தேவ மனுஷன் திரும்புற ஒரு நேரம் வரும், ஆனா அது உனக்கு முடிவு காலமா இருக்கும், அது உனக்கு கடைசியா இருக்கும். திருமணத்துல நம்முடைய வாழ்க்கை 1000 பிரசங்கம் செய்யாதது நம்முடைய சாட்சி செய்யும். 1000 பிரசங்கம் பண்ணாது நீ நல்ல சரியா சாட்சியோட வாழ்வேண்ட அந்த சபை நிரம்பும். திருமணம் இயேசு கிறிஸ்து பிசாசு என்பது உன்னுடைய ஜீவியத்தில் தான் இருக்கிறது. உன்னுடைய நாள் அந்த ஜீவியம், உன்னுடைய நாள் அந்த வாழ்க்கை, இதுல நீ சாட்சியா இருக்கும் பொழுது ஜனங்களை கர்த்தர் சபை கொண்டு வருவார். திருமணம் நீ தூணா, நீ தூணா இருப்பாயானால் தூண் இப்படித்தான் இருக்கும், அது பலனா இருக்கும், அது உயரமா இருக்கும், அது ஒரே மாதிரி இருக்கும், அது ஒரு மனமா இருக்கும், அதுதான் தூள். ஆனா துரும்பு இருக்கிறது, இப்பொழுது சொன்ன வரிசைக்கு எதிராக இருக்கும், அது துரும்பு. திருமணவர்களே, அதுதான் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்றால் சபையில இருந்து அது பறந்து போகும். இங்கிருந்து அந்த சபை, அங்கிருந்து இந்த சபை, இங்கிருந்து அந்த சபை, ஐயோ பரிதாபம், அது திரும்பு. கடைசி அவன் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இன்னும் பல குறிப்புகள் உண்டு, கொண்டு உண்டு. அந்த தூணுக்கு பெயர், ஒரு தூணுக்கு போவா மற்ற தூணுக்கு யாகி நண்டு பெயர். தேவன் என்னை ஸ்திரப்படுத்துகிறார், தேவன் என்னை ஸ்திரப்படுத்துகிறான் அர்த்தம், தேவனை ஸ்திரப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, அவர் வரங்களை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்ல ஸ்திரத்தன்மை கிடையாது, திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. தேவனோடு கூட நாம இருக்கிற உறவில் ஒரு நிரந்தரமான காரியம், ஸ்திரமான காரியம் கிடையாது. நம்முடைய ஆண்டவரை தேவைக்கு மாத்திரம் ஒரு வேலைக்காரனை பாவிக்கிறது போல நம் தேவனை பயன்படுத்த யோசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாவித்து போட்டு தூக்கி எறிகிறது போல யூஸ் செஞ்சோம். நம்முடைய ஆண்டவரை நீ அப்படி நடத்துகிறாய், நீ விரும்பின நேரம் தேவனை தேடுகிறது, நீ விரும்பாத நேரம் தேவனை தேடுகிறது இல்லை. உன் மனம் போல, உன் இஷ்டம் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிரியமானவர்களே, இஸ்திரமான தூண் எதிலும் அது இத்திரமா இருக்கும். ஒரு திணற இந்த கசட்டை ஒரு நாள் கேட்டேன், ஆரம்ப காலம். அதுல அவர் கதை சொன்னார், உண்மை கதை என்று சொன்னார். அடிக்கடி என்னுடைய ஜப ஜீவியத்தில் நான் அதை நினைத்து என்னை நான் அனலூட்டிக் கொள்ளுகிறது உண்டு. அவர் சொன்னார், ஜிம் என்று சொல்லி ஒரு மனுஷன் இருந்தானா, என்ன பேர் ஜிம். அந்த ஜிம் நினைச்சுமானா ஒவ்வொரு ராத்திரியும் சரியா 8:30 எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவருடைய ஜபாரைக்குள்ள போய் கதவை, உள்ளுக்குள்ள போய் கதவை பிடிச்சி அந்த கட்டில முழங்கால இருந்து சொல்லுவானா, ஜிம் என்ன தெரியுமா சொல்லுவானா, ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கிறேன். அவன் எப்ப அந்த சஜியம் என்னதான் வேலைனா 8:30 யாருக்கும் கொடுக்க மாட்டானா. அவன் அந்த அரைக்குல போய் முழந்தா பட்டுச்சு. ஆண்டரை பார்த்து முதல் சொல்ற வசனம் என்னது, ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கிறேன், ஜிம் வந்திருக்கிறேன். எந்த நேரத்தில் போனாலும் அவனுடைய ஜபம் ஆரம்பிக்கிறது இப்படித்தானே சொல்லுவான், ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கிறேன், ஜீசஸ் நான் ஜிம் வந்திருக்கிறேன். அதுக்கு பிற்படுத்தானா அவன் ஜபமே தொடர்ந்தான். ஒரு நாள் அவன் அலுவலகத்துக்கு போகும் பொழுது ஒரு பெரிய லாரி, ஒரு டிராக் கட்டம் புரண்டு அந்த வாகனத்துக்கு மோத பாரிய விபத்து நடந்த, அவனுடைய முதுகெலும்பு 2 இடத்துல உடைந்து போனதான். வைத்தியர்கள் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டான், வைத்தியர்களாலே அந்த சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும். செய்தால் உண்டு அவன் கூனியா இருப்பான், அல்லது நிமிந்தான் என்றால் அவன் குனிந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை, ஒரு கடினமான ஒரு ஆபரேஷன். அடுத்த நாள் குறிக்கப்பட்டிருந்தது. இவன் வேதனையோடு அந்த கட்டில அவன் இருக்கும் பொழுது அவன் ஜபிக்கிற அந்த 8:30 நேரம் வர வாழ்ந்து கொண்டிருந்த தாரதாரையா கண்ணீர். அந்த அறைக்குள்ள ஒரு குளிர்ச்சி, மெதுவா ஒரு குளிர், நரம் முழுவதையும் மூடிச்சான், இதமான ஒரு குளிர்.
அவனுடைய வாழ்நாளில் அவன் கண்டு அனுபவிக்காத ஒரு குளிர்ச்சி அந்த அறைக்குல மூடி வந்துச்சான். எனக்கு ஒரு பெரிய அந்த வேதனை இல்லைன்னா அந்த இதில் ஒரு இப்படி ஒரு குளிர்ச்சி. அவன் அப்படி வேதனையோடு அந்த கதவை பார்க்கும் பொழுது அதுக்குள்ளேருந்து ஒரு பிளேம், அதுக்குள்ளேருந்து ஒரு நெருப்பு தானது. அந்த அறைக்குல அப்படியே வந்து சின்ன சின்ன இருந்து பிரித்து பிரித்து பிரிச்சாங்க. அது அப்படியே மிகவும் பிரம்மாண்டமாகி அவன் அப்படியே வேதனையோடு பார்க்கும் பொழுது அந்த நெருப்பில் இந்த ஒரு ஜேஸ்ட் அந்த இடத்துல வந்தான். அவர் வந்து ஜிம்மோட முகத்தை கிட்ட குனிஞ்சு சொன்னார், ஜிம் நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன். ஓ ஜிம் நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே பாத்தியா, நீ எப்படி ஆண்டவரோட நீ உறவு வைக்கிறியோ அப்படி அவர் உன்னோட உறவு வைப்பான். நீ எப்படி திறமா நீ ஆண்டவருக்கு ஒரு நேரம் கொடுத்து அவரோடு கூட ஒரு உறவு வச்சுப்பான் அவர் உன்னை மறக்கிறது இல்லை. அந்த நேரத்துக்கு அவர் நிச்சயம் அவனிடத்தில் வருவார். பிரியமானவர்களே, என் ஊழியத்தில் நான் இதை அடிக்கடி அனுபவித்திருக்கிறேன். என் தேவன் என்னோடு கூட. என்னுடைய இயலாமைகள்ல சபையில பெரிய கலவரங்கள் வரும் பொழுது, சபை குழப்பப்படும் பொழுது, எல்லா ஜனங்களும் ஊரே திரண்டு இந்த ஊழியத்துக்கு எதிராக எல்லாம் வரும் பொழுது என் ஆண்டவர் என்னோடு இருந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இத்திரமான ஒரு உறவு ஆண்டவருடைய தேவனோட வைச்சோனா நீ அப்படி வைக்கும் பொழுது கர்த்தரனோட கூட இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமானா, இது வரைக்கும் ரெண்டு தூண்கள் ஒரு மனம் என்று சொன்னேன், ஒரு மாதிரியான தூண்கள் என்று சொன்னேன், அதுக்கு பிற்பாடு பலனுள்ள தூண்கள் என்று சொன்னேன், உயரமான தூண்கள் என்று சொன்னேன், விஸ்திரமான தூண்கள் என்று சொன்னேன். தேவன் இந்த சபையில உன்னை தூணாக்கவே விரும்புகிறான். கண்களை மூடுமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். மிக முக்கியமான ஒரு நேரம். எல்லாரும் கண்களை மூடுவோம். யாரும் அங்கமெங்கும் பார்க்காத. இது ஒரு சர்வசாதாரண, நீ வந்து போற ஒரு ஆராதனை என்று யோசிக்காத. தேவன் உன்னோடு கூட அடைப்படுகிறான். தேவன் உன்னோடு கூட தான் பேசுகிறோம். இது ஒரு மனுஷ சத்தம். ஆண்டவர் அவருடைய இருதயத்தை திறந்து உன்னோடு பேசியிருக்கிறார். ஓ, என்னுடைய பிள்ளைய நீ பார், நான் இந்த சபைக்காய் கண்ணீர் வடிக்கிறேன். வாழ்க்கையில நீ ஒரு மனமா இருக்கிறியா? இந்த சபையும் போதவரோட கூட உனக்கு ஒரு மனம் உண்டா? இருக்க முடியல என்று சொல்றவங்க நீ எழும்பிடு, எழும்பு, பயப்படாத. என்னுடைய கணவனோடு ஒத்து போக முடியவில்லை, மனைவியோடு ஒத்து போக முடியவில்லை, இந்த சபையின் காரியங்களோடு ஒத்து போக முடியவில்லை, எனக்கு ஒரு மனமா இருக்க கடினமாய் இருக்கிறது, இந்த சபையின் காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எழும்பு. பெருமானவர்ல, இமோஷனலா நாலு கதை சொல்லி தேன்றி நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு நீ எலும்பி ஒப்பு கொடுக்காத. நாலு பேர் நீங்க ஒப்பு கொடுக்கறதால நான் திருப்தியா போவேன் நினைக்கிறத. ஆண்டவனோட பேசுன நீ எலும்பு. நான் ஒரு மனமா இருக்கிறேன் சொல்றவங்களும் கையெழுத்துங்க பார்க்க, நான் ஒரு மனமா தான் இருக்கிறேன். அதுக்கும் கை வச்சிருங்கல்ல, ஒரு சில பேர் இருக்கான்றாலும் அதுக்கு நீங்க எழும்புறீங்கல்ல. ஏ, இதுதான் ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஆவிக்குரிய வறட்சி. இதுதான் இந்த சபையினுடைய நிலை. எழும்பு. முதலாவது காரியம், ஒருமனப்பட முடியல. தேங்க்யூ பிரதர். கத்தர் ஆசீர்வதிப்பா. மனுஷனுக்கு பயப்படாத, கத்தருக்கு பயப்பட. இரண்டாவது காரியம், இரண்டாவது காரியம், ஒரே மாதிரியான தூண், கொள்கை வித்தியாசங்களோடு கூட, கொள்கை வித்தியாசங்களோடு கூட. இந்த சபையினுடைய விசுவாசங்களுக்கு எதிராக சிலவள்ள நீ பேசியிருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமல நீ பேசியிருப்ப.
சிலவள அதை நீ விமர்சனம் பண்ணியிருப்ப. அப்படி யாராவது இருந்தா உனக்கு நஞ்சம் பண்ண. மூன்றாவது காரியம், பலனுள்ளத்தோன் உன்னால கத்திருக்காய், காலுண்டி நிற்க முடியாது, அடிக்கடி நீ விழுந்து போறியா? இது பிள்ளை பிள்ளைன்னு உனக்கு தெரியும், ஆனால் உன்னால நிக்க முடியல. கத்தரனை பலப்படுத்தும், ஜபிக்கணும் ஜபிக்கணும் நீ விரும்புற, ஆனா ஜபிக்க முடியல. மன்னிக்கணும் மன்னிக்கணும் நீ நினைக்கிற, மன்னிக்க முடியல. தாங்கணும் தாங்கணும் நினைக்கிற, ஆனா உன்னால தாங்க முடியல. ஒரு சின்ன ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தோட நீ ஆண்டவரை மறந்து எனக்கு பலன் வேண்டும். ஆண்டவருக்காய் நான் சாட்சியா நிக்க எனக்கு பலன் வேண்டும். எந்த உபத்திரவம் வரும்பொழுது, உன்னுடைய குடும்பத்துல போராட்டம் வரும்பொழுது, உன்னுடைய பிள்ளைகளால, உன்னுடைய கணவனால, உன்னுடைய நண்பர்கள் உறவினரால உனக்கு பெரிய போராட்டம் வரும்பொழுது சாட்சியா வாழ முடியல. நீ எழும்புமா, எழும்பு. தேவன் உங்களை பலப்படுத்துற நேரம் இது. உயரமான தோணி உனக்கு சாட்சியா இருக்க முடியுதுல்ல, மற்றவர்களுக்கு உண்மைதான் உனக்கு சாட்சியா வாழ முடியல. உனக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு பாவம், உனக்குள்ள ஏதோ ஒன்று உன்னை விழுத்தி கொண்டே இருக்கு. ஒரு அடி நீ முன்னுக்கு வச்சா ரெண்டு அடி நீ கீழே விழுற. பயப்படாத, எழும்பு. உடைய வாழ்க்கையில ஸ்திரம் இல்லாத காரியம், வேத வாசிப்புல உனக்கு ஸ்திரமா இருக்க முடியல, உபவாசம் பண்ண முடியல, சபைக்கு ஒழுங்கா உனக்கு வருவதற்கு சரின் கடினமான போராட்டம். எழும்புங்க. ஓர் யார மர சுரிகிற வருகிறவர் அந்திரவா. பெருமானவர்களே, அமர்ந்திருக்கிற உங்களிடத்தில் ஒரு காரியம் நான் கேட்கட்டும். இப்பொழுது கர்த்தர் பேசினக்கா உன்னிடத்தில் நிறைந்திருக்கிறதா? நீ ஒரு குறையுமே இல்லாம நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் உன்னை பார்க்கிறார். கடைசி சந்தர்ப்பம், என்னை தூணாக்கும் என்று சொல்றவர்கள், ஆண்டவரே இந்த சபைக்கு என்னை தூணாக்கும் என்று சொல்லுகிறவர் மாத்திரம் எழும்பு. நீர் என்னை வைத்திருக்கிற இந்த சபையில நான் தூணா இருக்க விரும்புகிறேன், நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே கடைசி வரை சாகும் வரையும் உம்முடைய வருகை வரைக்கும் இந்த சபைக்கு ஆண்டவரே நான் தூணா இருக்க விரும்புகிறேன், என்னை தூணாக்கும் என்றுகிறவர்கள் எழும்புங்க. மற்றவங்க எல்லாம் திரும்ப இருக்க விரும்புறியா? ஹலோ, இருக்கிறவங்க கொஞ்சம் கவனிங்க. இந்த சபைக்கு நீ தூணா இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா? யோசிப்பா, ஏன் உனக்கு இவ்வளவு கடினம்? நீ எப்ப நீ தேவ சமூகத்தில் இவ்வளவு பெரிய மனுஷனானது? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்படி எல்லாரும் முன்னுக்குவாங்க. முதல் ஒப்பு கொடுத்தவர்கள், தூணாக்குவேன் என்று சொன்னவர்கள் கடைசி அழும்பினவர்கள் இல்ல, அதுக்கு முதல் ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் முன்னுக்குவாங்க. அதுக்கு பிற்பாடு மற்றவர்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். வேஷிப் பண்றேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் செபஸ்டியன் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். முழங்கால என்ன தூணாக்கும் என்றவங்க மட்டும், கடைசாலம் பண்ணவங்க நீ இல்லைங்க, அப்படியே மற்றவங்க மட்டும் எல்லாரும் கண்களை மூடுவோம்.
எல்லாரும் கண்டனம், யாரும் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம்.